உயிர்த்தெழுந்த தேவனுடைய குமாரனே, எங்கள் இரட்சகராகிய ஆண்டவரே, சபை நடுவிலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் நாயகர், நீரே எங்கள் இரட்சகரப்பா. பிதாவையும் சித்தம் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே செய்யப்படட்டும், உம்முடைய நோக்கம் எங்கள் மத்தியிலே நிறைவேறட்டும் என்று மன்றாடுகிறோம். மகிமைப்படுத்தும் உம்முடைய நாமத்தை ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் இன் த மிட்ஸ் ஆஃப் அஸ். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம். தங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் உட்காந்தோட தயவுசெய்து இதுவெல்லாம் எல்லோரும் கத்தோட வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போறோம். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி எல்லாவற்றையும் பார்க்கல தேவனுடைய வார்த்தையை பகுப்படுத்தியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய வசனத்தை நாம் கருத்தாக கேட்போம். கத்தட்ட போது இந்த நாளில என்ன பேச விரும்புகிறார், அதை பேசட்டும். அப்படி நம்முடைய இருதயங்களை திறந்து வைப்போம். கத்தோடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த 2020 ஆண்டிலே தேவனோடு நெருங்கி நடக்க நாம் பாடினது போல தேவனுடைய முகத்தை பார்க்க, தேவனை கிட்டி சேர, தேவனுடைய ஆவியானவரும் தேவனுடைய வசனமும் நமக்கு வழி அமைக்கட்டும். விட்டுக் கொடுப்போம், ஒப்புக் கொடுப்போம். கத்த நம்பத்திலே கரிய செய்வர்ந்த நாளிலே நம்பத்திலே ஓடிய செய்ய, கத்தோட வசனத்தை பேச, பரிசிலிருந்து சிவருள்ள தேவனுடைய சேரிகள் சபை போத இன்பவர்கள் நம்பத்தில் வந்திருக்க, நமக்கு புதியவர் அல்ல. பட் இவரை குறித்து நேற்று நான் ஒரு வெளிச்சத்து கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க ஒரு கொஞ்ச நேரம் அவரோட வசனத்தை பேசுறேன். அவருக்கிட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என் மனத்தில் சில எண்ணங்களும் எழு தோன்றுச்சு. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு முதல் நான் அவரை தாளில் பார்த்த பொழுது அவருக்கு நிர்ணயிக்கணும் தெரியாது, ஆனா ஒரு கருத்தாக பேசவோ செம்மையா பேசவோ அவருக்கு தெரியாது. ஆனால் நேற்று அவர் பேசின பொழுது, பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என் மனதில் நான் யோசித்தேன், ஆண்டவரே இப்படியாய் நீ மனுஷங்களை மாற்றி நீ விரும்புகிற திட்டங்களின் நோக்கங்களை எப்படியா நீ மனுஷனை கொண்டு நிறைவேற்றினு சொல்லி நான் மனதில் நினைத்துக் கொண்டேன். அப்படி நான் யோசிக்கும் பொழுது பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு ஆசாரியர்கள் வாய்ப்புழந்தார். இவர்கள் படுப்பறியாதவர்கள், பேதுமையுள்ளவர்கள், மீன்பிடிகாரர்கள், இவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? பிற்பாடு அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டு வேத்தனை நாம் பார்க்கிறோம். அதுபோல தேவனோடு இருந்து ஆண்டவோடு நேரத்தை செலவழிக்கிறவர், ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் நேசிக்கிற ஒரு மனுஷன், அது அறிவேன். அது மாத்திரமில்லை, இவர்கள் இருக்கிற ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, எப்போது என்னோடு பேசினாலும் அடிக்கடி தான் ஆரம்பத்தில் இருந்த அந்த நிலைமையை சொல்லிட்டே இருப்பார். அப்பதான் நான் யோசிக்கிறேன், ஒரு நாம் இருந்து வந்த நிலைமையை நாம் மறக்கக்கூடாது. கர்த்தர் எந்த நிலையிலிருந்து நம்மை உயர்த்தினாரு, தூக்கினாரு, நடத்தினாரு, பாவிக்கிறாரு, பயன்படுத்துறாரு என்றதை ஒருபோது நாம் மறக்கக்கூடாது. அடிக்கடி என்னோடு பேசுவார் தான் ஆரம்பத்தில் இருந்த நிலைமை. இன்றைக்கு அவரை எல்லா விதத்திலும் கர்த்தர் ஊழியத்திலும் சரி, உலகப்புற காரியங்களும் சரி, கத்தர் அவரை ஆசீர்வதிக்க என்ன கண்டால் நான் பார்க்கிறேன். அவர் பரிசில் ஒரு சபையை வைத்து நடத்துறான்னு கேள்விப்பட்ட போது நான் ஆச்சரியப்பட்டு போறேன். ஆனா கத்தரை நான் மகிமைப்படுத்துறேன். ரொம்ப தாழ்மையுள்ளவர், ஆண்டவருக்கு பயப்படுறவர், கத்தர் உண்மையாக நேசிக்கிறவர். சோ அப்படிப்பட்ட ஒரு தேவர் ஊழியக்காரர் நம்ம தெளிவந்து கடவுள் ஊழியத்தை சேர்ந்து நம்ம கிடைச்சவரும் பார்க்கப்பட நம்புறேன். ஆகவே தேவடைய வசனம் ஒரு வாயில் இருக்குது, கத்தரோடு கூட இருக்கிறாரு, தேவரோடு நடத்துற என்பதுக்கு நான் சாட்சி. தம்பத்தில தேவாவின் ஒரு சாட்சி. ஆகவே உங்கள் சார்பிலே அவரை அன்போடு நான் வரவேற்கிறப்ப எல்லோரு கரங்களை தட்டி உற்சாகம் இருக்கிறேன். சோ தேங்க்யூ. எனக்கு தெரியும் அந்த நாட்களில் நாங்கள் போட்ட வசனைகள், விதைகள் விடாகாதபடி உங்களை போல இப்படி சில ஊழியர்களை எழுப்பியக்களை பார்த்து நான் ஆண்டவரை சோதனம் பட்ட துதிக்கிறேன். ஆகவே அந்த பரிசு நேரத்தில் தேவனுக்கு ஒரு செயலை நீங்க எழுபடும் கத்தனை நாமத்தை பயப்படுத்தணும். ஆண்டவருக்கு உண்மையாக வாழுகிற ஒரு கூட்டத்தை நீங்க எழுப்பணும். அதுக்கு நீங்க மந்தைகளுக்கு முன்மாதிரியாக வாழணும். அதற்கு கிருபை பலத்தை ஆண்டவர்களை தருவார். கத்தனை நாமத்தை ஸ்தோத்திரம். தேங்க் யூ. ஆண்டவர் வசனத்தை பேசுவீங்க, கத்தனை உறுதி செய்யுங்க. ஆண்டவர்களை
ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்க செய்த எல்லா நன்மைகளையும் என் கண்களுக்கு முன்பாக நான் வைத்து நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்திலே நான் வரவும் ஆண்டவரே, நீ எல்லா வழிவாசலையும் திறந்து தந்து இவ்வளவாய் நீ அன்பு கூர்ந்திருக்காய், கோடி நன்றிகள் ராஜா. இது எங்களால் உண்டானதல்ல, உம்முடைய அனாதி தீர்மானம் என்பதையும் நாங்கள் ஆழமாய் அறிந்திருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நன்றி அப்பா. பிதாவே அப்பா, பிதாவே ஆராதிக்கின்றோ, ஆராதிக்கின்றோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பனை போல் தோளினிலே சுமந்து வந்த அப்பா பிதாவே, தகப்பனை போல் தோளினிலே சுமந்து வந்த அப்பா பிதாவே, கடந்து வந்த வழிகளெல்லாம் கைவிடவில்லையே அப்பா பிதாவே, கடந்து வந்த வழிகளெல்லாம் கைவிடவில்லையே அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தை நீரே, என் தாயும் நீரே, பிள்ளை நானே அப்பா பிதாவே. தந்தை நீரே, தாயும் நீரே, பிள்ளை நானே அப்பா பிதாவே. வானம் பூமி படைத்தவர்க்கு நான் பிள்ளை அல்ல ஓ அப்பா பிதாவே. வானம் பூமி படைத்தவர்க்கு நான் பிள்ளை அல்லவோ அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. கடந்து வந்த பாதைகளெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, எத்தனை பொல்லாப்புகள், எத்தனை தீங்குகள், எத்தனை அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள் வந்தும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் அழைத்த அழைப்புக்கு ஒரு பாத்திரவான்களாய் நிலைநிறுத்தி வந்த தேவனுக்கு கோடி நன்றி, கோடி நன்றி அப்பா. ஆராதனை மூலம் உம் நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளுக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே. சத்தியமுள்ள ஆவியானவரே, சத்தியத்தை நேர்த்தியாய் போதிக்கிறவரே, சத்தியத்தின்படி வாழ்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரே, உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினால் அந்த வருகைக்கு நாங்கள் ஒரு பாத்திரம் உள்ள பிள்ளைகளாய் இருந்து எழுந்து பிரகாசிக்கவும் நீர் விரும்புகிற ஒரு பாத்திரங்களாய் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் எழுந்து பிரகாசித்து கனி கொடுக்கவும். கர்த்தர், இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகள் மூலம் பேசுவீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய ஆலோசனைகள் மாத்திரம் என் இடத்துல வரட்டும் அப்பா. மாம்சத்தில் எதையும் பேசி விடாதபடி கர்த்தர் என்னையும் பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் மூலம் இவங்களே நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த 2020 புது வருட வாழ்த்துக்களை ஜீவனோட தேவனுடைய சேனைகளாகி நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த இரண்டாவது தடவை இந்த இடத்துக்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு மாதிரி இருக்கிறீங்களா? அப்படி இல்லாடி சந்தோஷமா இருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் அண்டோட சமூகத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. நாம் இருக்கமா நாங்கள் வார்த்தைக்கு நேராக வருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய சாட்சிகளை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இன்னும் பல சாட்சிகளுக்கு ஜெகமாக இருக்கிறது. அந்த சாட்சிகள் சொல்லவே எனக்கு நேரம் காணாது. ஆனாலும் சுருக்கமாக நான் வார்த்தைக்கு நேராக நாங்கள் போக விரும்புகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக வார்த்தைக்கு வர்ற நேரத்தில் நான் அந்த சாட்சிகளை சொல்லிக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் இந்த நேரம் எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு என்னோடு இடைப்படுகிற ஒரு காரியத்தை நான் பார்ப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்றை நான் புதுசாக கேட்டிருந்தேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஒரு நல்ல போர்சவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? அல்லேலூயா, நல்ல உற்சாகமா இருக்கிறீங்களா? வார்த்தைகளில் தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்புகிறது. அதுல எந்த மாற்றமும் எந்த சந்தேகமும் இல்லை. வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ ஆரம்பிக்கிறவருடைய வாழ்வில் என்றைக்குமே கர்த்தர் அவர்களை உயர்த்தி மகிழ்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் 28:1 மாத்திரம் வாசிங்க. உபாகமம் 28:1 வாசிக்க நாம் கேட்போம்.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எத்தனையோ பிரசங்கவாதிகள் வந்து போதிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். சோ எங்களை எல்லாருக்கும் இந்த வார்த்தை எங்களுக்கு தெரியும். தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆனா இன்றைக்கு எத்தனை பேருடைய போதனைகளை நாங்கள் கேட்டும் ஏன் அதை உள்வாங்கி அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியம். தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு. எந்த தேவனுடைய பிள்ளைகள்? இப்ப தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காய் பயந்து வாழுகிற பிள்ளைகள் எப்பொழுதுமே தேவ சத்தத்தை கேட்பதிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன உற்சாகமா இல்ல? அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கவனிச்சுக்கொள்ளுங்க. அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு பாருங்க. கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை என்னையும் மேன்மையாய் வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் வடிவ கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் சும்மா தேடி பிடிக்கல. உங்களையும் என்னையும் தேவன் சும்மா தேடி பிடிக்கல. இந்த உலகத்தில் எத்தனை கோடி மில்லியன் ஜனங்கள் இருக்கத்தக்கதாக என் தேவனுடைய உன்னத கரம் உன்னையும் என்னையும் நோக்கி பார்த்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அழைத்த தேவனுக்கு பாத்திரம் உள்ள பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எப்பொழுதும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றத்தக்க, சாதிக்கத்தக்க நல்ல போற்றவர்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினால அங்கே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தில் நின்று கர்த்தருக்காக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நிற்கிறவனைத்தான் கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் மேன்மைக்குரியவர்கள் என்று கர்த்தர் அடையாளம் கொடுக்கிறாரு. மேன்மைக்குரிய பிள்ளைகள் என்று கொடுக்கிறாரு. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாங்க ஒரு காலத்துல கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, முதல் காலத்துல ஆரம்ப காலத்தை நினைச்சு பாருங்க, உங்களோட ஆரம்ப நாட்களை அடிக்கடி நினைக்கிற கூட என் வாழ்க்கையில நான் அதை மறக்கவே மாட்டேன். எவ்வளவுதான் கண்ணன் கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருந்தாலும் என் தாழ்மையில நான் இருந்தது ஒரு நாளும் மறந்து போவே மாட்டேன். அதை நினைவுக்குள்ள எப்பொழுதுமே எனக்கு கர்த்தர் கொண்டு வருவாரு. நான் இருந்த நிலைமைய ஒருத்தருக்குமே தெரியாது, என் மனைவிக்கு கூட தெரியாது, பிள்ளைகளுக்கு கூட தெரியாது, எனக்கு ஒருவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த நிலையில இருந்த என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிற தேவனுக்கு நான் அனுதினமும் நான் நன்றி செலுத்துகிறவன். அப்ப ஆகவே கவனிச்சு கொள்ளுங்க, இந்த நிலை எல்லாருக்கும் தெரியும். ஆரம்ப காலத்தில் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் தேவனை பற்றி யாராவது ஒருவர் வந்து புதுசாக சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் அப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, நாங்களும் வாரம் என்று சொல்லி ஒரு வேளையில நாங்கள் சேர்ச்சுக்குள்ள வந்து உள்நுழைஞ்சிருவோம். உள்நுழைஞ்ச கையோட அங்கே போதனைகளை கேட்போம், பாடல்கள் துதிகளை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம், ஆனந்த கழிப்பு. அந்த சந்தோஷத்தினால நாங்கள் என்ன செய்யறோம், எப்படியாவது தேவனை தேடணும்னு ஒரு விருப்பம் வருது. தேவனை தேடும் பொழுது உன்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை பார்த்து ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த அற்புதத்தை செய்ய ஆரம்பித்த உடனே நாங்க என்ன செய்யும் அடுத்த கட்டம், இன்னும் தேவனை தேட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே உங்களுக்குள்ளேயும் ஆர்வம் கொண்டு நாங்கள் கர்த்தரை இன்னும் மகிமைப்படுத்த விரும்புகிறோம். அப்படி தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ணால பார்த்த தேவ பிள்ளைகள் தேவனை மறந்து எவ்வளவு பேர் தூரப்பட்டு மாயை பின்பற்றி போய் இருளிலே கிடக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ்வோமானால் இருக்கப்படுறவர்கள் பின்னடைந்து போறவர்களை முன்னேறி கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆகவே கவனிச்சு கொள்ளுங்க, உங்களையும் என்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்த விரும்புகிற தேவன், ஒரு நாளும் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படி நீங்களும் நானும் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஆயிரம் பிரச்சனைகளை தலைக்க தூக்கி போட்டுட்டு மேன்மையான காரியத்தை சிந்திக்காமல் கீழானவைகளை சிந்திச்சு திஞ்சுது. வாழ்க்கையிலே நல்ல அற்புதங்களை தேவன் செய்து கர்த்தரோட உறவு கொண்ட மனிதர்கள், உறவு கொண்ட சகோதர சகோதரிகள் இன்றைக்கு தேவனை விட்டு எவ்வளவு பேர் தூரமா இருக்கிறார்கள் என்பதை நான் கண்ணோட பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனைப்படுவோம். காரணம், அவங்களை பார்க்கும் பொழுது நல்லா ஆசுவைக்கப்பட்டிருந்தாங்க, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க, நல்ல அழகாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் உபவாச கூட்ட வேண்டாம் ஒழுங்கா வருவாங்க. அந்த நாட்களில் ஒரு நைட் புரையரண்டா ஒழுங்கா வருவாங்க, ஒரு வீட்டு கூட்ட வேண்டாம் ஒழுங்கா வருவாங்க, ஒரு பைபிள் ஸ்டடி நடக்குதா ஒழுங்கா வருவாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தில் ஒரு அற்புதங்களை செய்த உடனே வந்து சாட்சி சொல்றதை பார்த்தா எங்களுக்கே ஒரு அதிசயமா இருக்கும். தங்களோட சாட்சிகளை சொல்லும் பொழுது, நான் பார்க்கும் பொழுது ஒருத்தர் தங்களோட சாட்சியை சொல்லிவினோம், கர்த்தர் எனக்கு அதை செய்தார், இதை செய்தார், எல்லாம் செய்தார். நீயும் நானும் என்ன செஞ்சோம் கர்த்தருக்கு? இதுதான் கேள்வி. ஆண்டவருக்கு நீங்களும் நானும் என்னத்தை சாதிச்சிட்டோம்? ஒன்றுமே சாதிக்கல. அவர் உனக்கும் எனக்கும் நன்மை செய்ததும் அதிசயம் செய்ததும் எனக்காக ஏதாவது ஒன்று தனக்காக செய்வாங்களா என்று எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு தேவன் எப்பொழுதுமே உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப ஆகவே உங்களையும் என்னையும் மேன்மையாக வைத்திருக்க விரும்புகிற தேவன் அவருக்கு ஏற்ற பாத்திரம் உள்ள பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ்ந்து காட்டுவோமானால் இருக்கப்படுற ஜனங்களை தேவனண்டையிலே கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது அநேக மக்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் உங்களையும் என்னையும் இந்த வார்த்தையின்படி அவருடைய சத்தத்தை எத்தனை பிரசங்கவாதி வந்திருப்பாங்க இல்லையா? எத்தனை பிரசங்க வந்திருப்பாங்க சொல்லுங்க, எத்தனை பேர் வந்திருப்பாங்க? நிறைய பேர் வந்திருப்பாங்க. இன்னி எண்ணி பார்த்தாலும் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரசங்கவாதிகள் வந்திருப்பாங்க. இன்னைக்கு மக்களுக்குள்ள ஏத்து எங்க பார்த்தாலும், இங்க மாத்திரம் இல்ல, உலகமெங்கும் கடைசி காலத்தில் நடக்க போற சம்பவம் தான் சபைகளுக்குள்ள நடக்குது. வேதத்தில் அப்போ சொன்ன நடவடிக்கைகள், இந்த புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா சம்பவங்கள் அங்க நடந்தது என்னவோ இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்கத்தான் செய்யுது. ஆனா இருக்கப்படுற மக்கள் காக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இருக்கப்படுற மக்கள் தேவனுக்காக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியாது, படைய கவனிச்சு கொள்ளுங்க. நான் சொல்ல வர காரியத்தை கவனிச்சு கொள்ளுங்க. எனக்கு உங்களை தெரியாது, ஒரு காலத்தில் உங்களுக்கு என்ன தெரியாது, நம்ம எல்லாரும் நம்ம தேசத்தில் இருந்தோமா இல்லையா சொல்லுங்க. வாயில தந்து ஒவ்வொருத்தர கேட்டாலும் ஒவ்வொரு ஊரை சொல்லுவீங்க. ஆனா அந்த ஊர்ல இருந்து அந்த நாட்டில் இருந்து ஒருத்தனே ஒருத்தருக்கு தெரியாது. ஆனா அந்த தேசத்தில் தேசம் சிதறடிக்கப்பட்டு அந்நிய நாட்டுக்குள்ள வந்து இந்த தேசத்தில் வச்சு கர்த்தர் உங்களை என்னையும் யார் என்று காண்பித்து கூட்டி சேர்த்து வச்சிருக்கிறார் என்றால் ஒரே சகோதர ஐக்கியமாய் அன்போடு நீங்களும் நானும் அவருக்காக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் மண்ணோடு மண்ணாக அழிஞ்சு போக வேண்டிய நாங்கள் இந்த இடத்து தேவன்களுக்கு ஒரு உயிர்ப்பிச்சையை தந்திருக்கிறார் என்றால் அது கோடி நன்றி பலிகள் சோத்திர பலிகளை செய்ய வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. ஆனா இங்கே வந்து நாங்கள் என்னவெல்லாம் செய்யறோம், அதிசயங்கள் அற்புதங்களை கண்டுட்டு நல்ல உற்சாகமாக எல்லாரும் ஓடி ஆடி எல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்தா எல்லாம் சொன்னாங்க. கொஞ்ச நாள் போக இவ்வளவு கூட்டத்துக்கெல்லாம் ஒழுங்கா வருவாங்க. ஒரு வருஷம் காணும் எல்லாரும் ஒழுங்கா வருவாங்க எல்லா கூட்டத்துக்கும். உம்மா அறிவிச்சா காணும் எனக்கு தேவன் செய்த நன்மைக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டங்கள் வச்சா சபையால வந்துருவாங்க. இங்கே மாத்திரம்ல அங்கேயும் அப்படித்தான், எல்லாம் ஒழுங்கா வருவாங்க. கொஞ்சம் அற்புதம் கொஞ்சம் மேன்மை வந்த உடனே, ஏதாவது ஊழியத்தில் மேன்மை வந்த உடனே, அல்லாவிட்டால் வீட்டில் ஒரு ஆசீர்வாதங்கள் வந்த உடனே, தேவனை விட்டு கொஞ்சம் ஒரு நாள் ஒரு ஒரு கொஞ்சம் உயர்வு வந்தோடனே என்ன கத்தர் உயர்த்திருக்கிறார் ஆசீர்வதிச்சிருக்கிறார் நம்ம வாயால சொல்லி போட்டு என்ன செய்வோம், ஒரு நாள் பைபிள் ஸ்டடியை கட் பண்ணிடுவோம். பேந்து கொஞ்ச காலம் போ இன்னொரு உயர்வரை, அடுத்தது என்ன நடக்கும், நைட் பிரேயரை கட் பண்ணிடுவோம், உபவாச கூட்டங்களை கட் பண்ணிடுவோம். ஆனா ஒரு பிள்ளைகளை நான் உங்களுக்கு கை உம்பி உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், ஒரு நாளும் தேவன் செய்த நன்மைகளை மறந்துடாதீங்க. நீங்க அதே நீங்கள் அதை மறந்தீங்கன்னா நிச்சயமாக தேவன் மறந்துடுவார். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்க தேவனுக்காக நில்லுங்க, உங்களுக்காக தேவன் எப்பொழுதும் இருப்பார், மறந்துடாதீங்க. நாங்கெல்லாம் மண்ணோடு மண்ணா சாக வேண்டிய ஒரு மனிதர்களை எங்களை தேவன் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து இவ்வளவா அன்பு கூறான் நான் நினைச்சு பார்ப்பேன், கற்பனை பண்ணுவேன், என்ன அறியாமல் கற்பனை பண்ணுவேன். ஏன் தேவன் எங்களை இந்த தேசத்துக்கு எப்படி கொண்டு வந்தான் எங்களுக்கே தெரியாது. ஆனால் வருகிற பிரயாணங்களும் பாடுகளா இருந்தது, நம் தேசத்தின் நிலைமைகளும் பாடுகளா இருந்தது. ஆனா அந்த தேசத்துல இருந்து தேவன் இந்த தேசத்துக்கு கொண்டு வரும்பொழுது நான் என்ன நினைக்கிறேன்டா, இந்த தேசத்துக்கு கொண்டு வரும்பொழுது கடைசி மகள் சின்ன கை குழந்தை, நான் கொழும்புல இருந்து ஜெர்மன் தேசத்துக்கு வந்துட்டேன், வந்த பிரயாண பாதையில விடுங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கடினமான காரியம். ஆனா இந்த தேசத்துக்கு வந்ததுக்கு பிறகு இங்கேயும் கூட என்ன உங்களுக்கு தெரியும், நான் என்ன பிடிச்சு அனுப்பணும் உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் உறுதியாய் வாழ்ந்து பழகிக் கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்களும் நானும் பாத்திரம் உள்ளவர்களாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். தேவன் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்ன சொல்றது, தேவனுடைய பிரகாரங்களில். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். ஆனா கேட்கும் பொழுது பதட்டப்படுற மனுஷர்களை கண்ணால பார்க்க முடியும். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், ஒரு தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டவன் என்றைக்கு அவன் உறுதியாய் வாழ்ந்து காட்டுகிறானோ எப்பொழுதுமே அவனை மேன்மையாக கர்த்தர் எப்பொழுதும் வச்சிருப்பார். எந்த மாற்றமே கிடையாது. ஆவிக்குரிய சிந்தைக்கும் மாம்சத்துக்குரிய சிந்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆவிக்குரிய சிந்தை எப்பொழுதுமே தேவனை சார்ந்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும். மாம்சத்துக்கு இருக்கிற சிந்தை என்றைக்கும் அது அழிவைத்தான் கொண்டு வரும். இன்னைக்கு எங்களுடைய சப வாழ்க்கையில பெரிய அனுபவங்களை நான் சொல்ல முடியும். சோ நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க இன்னைக்கு பார்க்கும் பொழுது சபையில உங்களால், நான் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி சொல்றேன். நீங்க எல்லாம் வந்து இந்த ஆராதனைகளை நடத்தி கொண்டு போனதுக்கு பிறகு இன்னைக்கு சபையில ஒரு நல்ல முன்னேற்ற வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது. உங்களோட சபையால எங்களோட சபை வளர்ந்துருக்குது. எல்லாம் எங்கட சபை தான், ஆமே. உங்க சபை எங்க சபை இல்ல, எல்லாமே. அப்ப அந்த அளவுக்கு சபை வளர்ந்து வருகுது, புதியவர்கள் வாராங்க. எதனால, இன்றைக்கு இருக்கப்படுறவர்கள் சவாலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்க, சபையில பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். எழுப்புதல் வர வேண்டுமா, நீங்க எழும்பணும். முதலாவது அமர்ந்திருக்க கூடாது. குழப்பங்கள் அங்க அப்பா நினைச்சு பார்க்க முடியாது. அந்த நேரம் எனக்கு ஒரு பயங்கரமான போராட்டம். ரட்சிக்கப்பட்ட புதுசு, என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்தங்கள் எல்லாரும் திட்டுறாங்க. என்ன உங்க அல்லேலூயா கூட்டத்துக்கு நீ போனதுனாலதான், எங்களுடைய தெய்வங்களை விட்டு எல்லாம் இப்படி போனபடினாலதான், உனக்கு இப்படி இன்னும் நடக்கணும்னு சொல்லி அவங்களெல்லாம் தூத்த தொடங்கிட்டாங்களே. என்ன, நீ எல்லாம் ஒரு மனுஷனா செத்து துளை என்று சொன்னாங்க. இதே ஜெர்மன் தேசத்தில் எங்க அண்ணா இருக்கிற பிராங்க்ஃபர்ட்ல, தம்பி இருக்கிற லண்டன்ல, இந்த அண்ணா எல்லாம் எப்படி கேவலமாக, நீ செத்து துளைறதான் எங்களுக்கு மேன்மை என்று சொன்னாங்க. ஆனால் என்னை அழைத்த மேன்மை உள்ளவர் என்னை கைவிடவே இல்லை. சாட்சியா உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில பெரிய அனுபவ சாட்சிகள் நிறைய இருக்கிறது. இதில் நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வரேன். என்றைக்கு என்னுடைய தாய் தந்தையை விட சகோதரர்கள் எல்லாரும் என்ன உதறி தள்ளினாங்களோ, இந்த காலில் போட்டிருக்கிற இந்த கால், எங்களை வீட்டு வாசல் முத்தம் கூட முழிக்க கூடாது, எங்க வீட்டு வாசல் கூட நீ மிதிக்க கூடாது, எங்கட கடவுளுக்கும் எங்கட குலத்துக்கு நீ இவ்வளவு கேவலத்தை செய்தபடினால உன்னை நாங்கள் மறந்துட்டோம், எங்களுக்கு வந்து செத்து போனாய் என்ற கையில விட்டாங்க. அந்த அளவுக்கு விடும் பொழுதெல்லாம் நான் தேவனைத்தான் சார்ந்திருந்தேன், வேற மனிதரை சார்ந்திருக்கல. ஆண்டவர் நாங்க உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை. எல்லாரும் வார்த்தையில சொல்றோம், ஆனா விசுவாசத்துல உறுதியாப்பிடுங்க, நிச்சயமாக தேவன் கைவிட மாட்டார். வாயில சொல்றோம், வார்த்தையில சொல்றோம், உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை, உன்னை விட்டு விலகவில்லை என்று சொன்னவர் செய்து முடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, நான் நினைக்கிறேன் 119 சங்கீதத்தில் இருக்கணும் நினைக்கிறேன், வாசிங்க 119:49 வசனம் 50 வாசிங்க. சங்கீதக்காரன் எழுதுகிறா பாருங்க,
நீர் என்னை நம்பின வசன
நம்ம பண்ணின வசனம், வசனத்தை
வசனத்தை உமது அடியேனுக்காக
நினைத்தருளும்,
அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்
ஆறுதலும்,
உம்முடைய வாக்கு என்ன
உயிர்ப்பித்தூயா அல்லலூயா. உங்களுக்கு கண்டு தரப்படுற வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க, உறுதியாக பற்றி பிடிக்கப்படைய கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சோர்ந்து போய் ஒரு கொஞ்ச காரியத்தில் கர்த்தர் சொன்னவர் செய்து முடிப்பார். நீ அதுவரைக்கும் காத்திருக்கப்படைய கொள்ளணும். காத்திருத்தல் ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுதுமே அது இருக்க வேண்டிய ஒரு காரியம். கேட்ட கேள்வியெல்லாம் ஆண்டவர்கிட்ட எனக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட கேள்வியெல்லாம் சாட்சியா சொல்றேன், நான் ஆண்டவரோட சண்டை பிடிப்பேன். கேங்க அப்படின்னா, நான் இருந்த நிலைமை உமக்கு தெரியும், நான் உமை விட்டு நான் விலகல, இதுல நான் உறுதியா இருக்கிறேன். ஆனா இந்த நிலைமை எனக்கு பெரிய பரிதவிக்கப்பட்ட நிலைமை, ரெண்டு பிள்ளைகளும் நடுத்தருவில், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எனக்கு எப்படி உமால விடுதலை தர முடியும்? நான் போராடி ஒரு நாள் புள்ள போராடி ஜபம் பண்ணி கர்த்தர் ஆச்சரியமான ஒளியிலே தேவன் என்னை வழி நடத்த ஆரம்பித்தார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றி அமைக்கிற தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவரை நீ பிடிச்சுக்கொள்ளு, உறுதியா பிடிச்சுக்கொள்ளு, உன் வாழ்க்கையில பெரிய செழிப்பையும் பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்த களிப்பையும் என் தேவன் உனக்கு உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வார். மாற்றம் கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு பேர் அன்றைக்கு ஓடினவர்களால் அவங்க இன்றைக்கு எங்க போய் மங்கி போய் கிடைச்சாங்க. இன்றைக்கு இந்த இடத்துல கேட்பேன், இன்னும் நீர் பலத்தை தாரும், இன்னும் நீர் எனக்கு சுகத்தை தாரும், இன்னும் என்ன கொண்டு என்ன செய்யணும் என்று நீ விரும்புகிறோ அந்த விருப்பம் என் வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க, உங்க வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த உங்களோட வாழ்க்கையில பாருங்க, சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை பாருங்க. என்ன சொல்றால், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை. ஓ, நீங்கள் பாருங்க, வாக்கு தத்தத்தை எடுத்து போட்டு ஆண்டவரும் காண்பிச்சு சொன்ன, நாங்க அந்த வசனத்தை பாக்குறோம். ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கும்போது, ஓ, இந்த வருஷத்துல இந்த வாக்கு தத்தத்தை தந்துட்டார், நான் உறுதியா பிடிச்சணும். கொஞ்ச நாள் போர் சோதனை வந்த உடனே, அந்த வாக்கு தத்த நிறைவேல சோதனை வந்த உடனே எல்லாமே போச்சு, ஓடின ஓட்டமும் போச்சு, எல்லாமே மங்கி போய் கிடக்கும். ஐயா, நான் உனக்கு ஒரு காரியத்தை கெஞ்சி கும்பிட்டு உண்ட காலில் விழுந்து கெஞ்சிறேன்னா, நீ மரண பரியந்தம் வரையும் உறுதியாய் வார்த்தையை பிடிச்சு கொண்டு வாழ பழகிக்கொள். உன்னை வாழ வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். மாற்றமே கிடையாது. சபையில மக்களுக்கு நான் போதிக்கிறது இதை விட மோசமா இருக்கும். என்னோட வந்து சில பேர் காயப்பட்டு என்னோட கெஞ்சுவான், இதுதான் வார்த்தை ஐயா, நான் இப்படி வாழ்றதுக்கு என்ன முயற்சி பண்ணி கொண்டு போகணும், நீயும் வாழ்ந்து காட்டு, உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி குறிப்பிட்ட காலத்தில் இப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லும் போது கடினமா இருந்தது மக்களுக்குல. ஆனால் இன்றைக்கு சொன்னா நம்ம வாடிங்க சாட்சிய சொல்றேன், கர்த்தர் பார்க்கிறாரு. அன்பின் கயிறினால் கட்டப்பட்டவர்களாக, ஒவ்வொருத்தரோட நேசிக்கத்தக்க அன்புல ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து காட்டுகிற கிறிஸ்தவர்களாக மாறிவிடுறாங்க, மாறிக்கொண்டு வருகிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது எங்களால உண்டானதல்ல, எங்களை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற முன்குறிப்பை கர்த்தர் அதை காண்பிச்சு காட்டுகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஏனோ தானோ ஒன்று வாழ்றதுக்காக நம்ம அழைக்கல தேவன். ஒரு நாளும் இத்தனை கோடி ஜனங்கள் இருக்குதுன்னு உன்னை கைவிட்டு இருந்தா எங்க போயிருப்பா உங்க வாழ்க்கை? கொஞ்சம் எக்குத் பண்ணுங்க, எல்லாரும் யோசிங்க, எல்லாரும் கொஞ்சம் சிந்திக்க பாருங்க. இத்தனை கோடி ஜனத்தை கண்ணால சும்மா நோமலா பாருங்க, எத்தனை மில்லியன் ஜனங்களை, இவ்வளவு ஜனங்கள் இருக்கத்தக்கதாக உன்னத தேவன் உன்னை உன்னோக்கி பார்த்தாரே, கண்ணோக்கி பார்த்தாரே. பார்த்த தேவனுக்கு நீங்களும் நானும் கொஞ்சம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்ததுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையும் எந்த வாழ்க்கையும் எங்க போய் கொண்டிருக்கிறது? இருக்கப்படுற ஜனங்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப மாம்சத்துக்குரிய காரியம் நம்முடைய வாழ்விலே இருந்தா மேன்மைக்குரிய காரியம் கர்த்தரால் வராது. எடுத்துக்கொள்ளுங்க, ரோமர் எழுதின புத்தகத்தில் அதுல 8வது அதிகாரம் அதுல இருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 8:8 வாசிங்க, 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஐயா,
மாம்சத்தின்படி நடவாமல்
ஆவியின்படி
நடக்கிற
நம்மிடத்தில்
நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார்.
அன்றியும்
மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை
சிந்திக்கிறார்கள். பிரச்சனை மாம்சத்துக்குரிய சிந்தனை வழியா கொடுத்துக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில மாம்சத்துக்குரிய சிந்தனைகள் காணப்படுமானால் என்றைக்குமே வெற்றியை கொண்டு வராது. ஏனென்றால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களை மென்னையும் அழைத்திருக்கிறபடினால் ஆவிக்குரியவர்களாய் நாங்களும் நீங்களும் வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் ஆவிக்குரிய மேன்மையை கர்த்தர் கொண்டு வர முடியும். தேவ பிள்ளைகள் இப்படி வாழ்ந்து காட்டுற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. மாம்சத்துக்குரிய சிந்தனைகள் மாம்சத்துக்குரிய காரியத்தில் நீங்கள் வாழ்வீர்களானால் அது ஆபத்தாய் முடிஞ்சிடும், வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அப்ப பாருங்க வாசிங்க தம்பி.
அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை
சிந்திக்கிறார்கள்.
ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம்.
மாம்ச சிந்தை எல்லாருக்கும் தெரியும் மரணம் என்று. எப்படி மாம்ச சிந்தை மரணம்? இந்த ஆத்மாக்கள தேவன் தந்த தீபம், கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது இந்த ஆவி. ஏதை கொள்ள உள்ளுக்குள்ள தேவன் அசைவாடுகிற காரியத்தில் மாம்சத்துக்குரிய காரியம் சிந்திக்கிறபடினால அவன் மரண இருளுக்குள்ளே உள்ளுக்குள்ள கிடந்து கிடந்து வெந்து வெந்து புலம்புறான். தேவன் தந்த ஆவி எப்பொழுதுமே எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும். அது எப்பொழுதுமே செழிப்புள்ளதாய் வச்சிருக்கும். மாம்சத்துக்குரிய காரியத்தை நீ சிந்திச்சு. இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ள குழப்பவாதிகள் ஏராளம். எங்க சபையில நீங்க பார்க்க மாட்டீங்க ஒருவற்ற வரலாற்று சரித்திரத்தை சொன்னா நீங்க நடுங்குவீங்க. எப்படிப்பட்ட துரோகங்கள் எல்லாம் செய்தாங்க. ஆனால் அத்தனை துரோகங்களிலும் கர்த்தர் உன்னதமான தேவன், அழைச்ச தேவன், உண்மை உள்ளவர், என்னை ஒருபோதும் கைவிடல. அடுத்தவர்கள் பக்கப்படத்தக்கதாக தேவன் என் தலையை உயர்த்தி வச்சிருந்தார். சவாலா சொல்லுகிறேன். அதனாலதான் நான் உங்களுக்கு முன்னால் சொல்றேன், மக்களுக்கு நான் சொல்ற காரியம், சாவுக்கு அஞ்சாத ஒரு மனுஷன் தான். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, அதை பற்றி நான் சிந்திக்கிறதே இல்லை. அது என் மனைவிக்கும் தெரியும், என் பிள்ளைகளுக்கும் தெரியும், சபையாருக்கும் தெரியும். ஒன்றுக்குமே பயப்பட மாட்டேன். தேவன்ட நாமம் சொல்லும் பொழுது செத்தாலும் கூட அது கூட கவலைப்பட மாட்டேன், ஒரு சொட்டு கூட கவலைப்பட மாட்டேன். ஏனென்றா அண்டைக்கு மண்ணோட போறண்டா சின்ன பிரச்சனை போயிருப்போம். அந்த மண்ணில இருந்து மீட்டெடுத்து இன்றைக்கு உயிரோட வச்சு தேவ ஜனங்களை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் கிருப பாராட்டி இருக்காதே, கோடி நன்றி. ஆமென், அல்லேலூயா. சிலவர் மரணத்தை கண்டு பயப்படுவாங்க. நீ ஆண்டவருக்காக நில், ஆண்டவர் உனக்காக நிற்பார். ஒருவேளை உன்னை எதிரிகள் சுத்தி வந்தாலும் கர்த்தர் நமக்கு முன்பாக யுத்தம் பண்ணுவார். பயப்பட தேவையில்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம், சொல்லவே இல்லை. இருக்கிறவனை எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். உலகத்தில் சொல்லுங்க, உங்களோட வார்த்தையை கேட்போம், சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம். ஆரோட இருக்கிறாரு? உண்மையாவே எங்களோட இருக்கிறார் என்று மார்பில் தட்டி சொல்லக்கூடியமா இருக்குமா? சொல்றவன் பதட்டப்பட மாட்டான் தெரியுமா? சபையில் சஞ்சலப்பட மாட்டான் தெரியுமா? தடுமாற மாட்டான். எவ்வளவு துரோகங்களை நான் எங்க சபையில பார்த்திருக்கிறேன். மனைவி சொல்லுவாங்க, அப்பா இவ்வளவு நடக்குது, இன்னென்ன நடக்குது. நான் ஒண்ணுக்கு எதுக்கு கவலைப்படுற? நம்ம கண்ணுக்கு முன்னால செஞ்சவர் அற்புதத்தை இதுக்கு பிறகு எத்தனை பேர் வந்தாலும் நமக்கு என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்றேன். மாம்சத்துக்குரிய காரியம் இன்னைக்கு பதவி பட்டம். நாட்டில்தான் பதவி பட்டத்துக்கு அடிபட்டான், நாட்டில்தான் பதவி பட்டத்துக்கு அடிபட்டான். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் பதவி பட்டம் என்ற ஒரு எண்ணம் வருமா? இருந்தா அவன் பரிதவிக்கப்பட்ட மனிதன், வாழ்க்கையிலேயே பரிதவிக்கப்பட்ட மனிதன். அவனை நீ கொஞ்ச காலத்தில் நீ பார்த்தியண்டா, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் போய்கொண்டிருப்பாங்க. வேதாவையில் ஒருவர் இருந்தார், எனக்கே தெரியாது கண்ணுக்குள்ள, எனக்கே தெரியாது. சுமார் 5-6 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். என் மனைவியோடையும் என்னோடையும் எங்களை பார்த்தா பாஸ்டர் என்ன மனைவி அக்கா தான் கூப்பிடுவாங்க. என்னை எல்லாரும் கொண்டு திரிவாரு கார்ல. சாட்சியா சொல்றேன், வேணுமனா இருந்தா நீங்க வாங்க, எங்கட சபையிலே அவங்க சாட்சி சொல்லுவாங்க. வந்து ஒருவர் இருந்தாரு, கொஞ்ச நாள் சங்கீதத்துக்கு விட்டேன், இதான் நடந்த உண்மை. ஜபிக்க விட்டேன் கொஞ்சம், ஜபத்தில் கொஞ்சம் எழுமினாரு. அப்ப நான் பார்த்துக் கொண்டு இருந்துட்டு என்ன வந்தா என்ன பாஸ்டர் ஜெபிக்கிற, சரி பரவாயில்லடாப்பா விடுங்க, ஏண்டா ஊழியக்காரனுடைய இருதயம் எல்லார் மேலும் அன்பா தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா எல்லாரையும் கட்டி எழுப்புற கெட்டு எழுப்ப வேண்டியதான் ஒரு மேப்பனுடைய ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. அதான் உண்மை. அப்ப ஒரு நாளும் ஊழியக்காரர் பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் அனுபவிச்சதும் அனுபவித்து கண்ட ஊழியர்களும் அவங்க உனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி அப்படி நடக்க மாட்டாங்க. தேவனைத்தான் சார்ந்திருப்பாங்க. ஆனா ஜனங்கள் தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆடுகள் பலவிதமாக இருக்கும். அப்ப மாம்சத்துக்குரிய சிந்தனை டக்கண்டு மேன்மைப்படுத்தி விட்டுருவாங்க. அவரை கொண்டு வந்த பொழுது முதல்ல பாடும் பொழுது ஆடும் பொழுது அவற்ற பாடலும் ஆட்டும் அந்த பரலோகமே உண்மை துதிப்பதால் சகோதரி நேற்று அன்றைக்கு பாடுனீங்க. அதனால் உந்த நாமம் உயர்த்தும் இடத்தி அங்கே வாசம் செய். அவற்ற எடுவையும் ஆளையும் பார்த்துட்டு நான் என்ன செய்யணும்னா, சரி ஓகே, கத்தருக்கு சோத்திரம் நல்ல வடிவா ஆராதிக்கிறார் நல்லா செய்கிறார். ஒருக்கா சங்கீதத்துக்கு விட்டேன். சங்கீதத்திலும் சரி பரவாயில்ல நல்லா இருந்தது. பிறகு கொஞ்ச நாள் போக எனக்கு கஷ்டமா இருந்தது. மெசேஜ்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்துறதுண்டா எனக்கு அது ரொம்ப கடினமான காரியம், சரியான கஷ்டம். அவர் ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்த அந்த நேரங்களில் பார்த்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் செய்தியை எடுத்து ஒரு வார்த்தையை எடுத்து கேட்டு ஏதோ ஒரு விதத்தில் வேதத்தை படிச்சு நான் கொடுக்குற வார்த்தைகள் அப்படி இருந்து நான் எனக்கு ஒரு உதவிக்காக நான் அவரை கொஞ்சம் போடுவோம் போட்டு விட்டேன். நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். போய் சொல்லல, இந்த புட்ஃபிட்ல நின்று போய் சொல்லல. என் தேவன் எல்லாரையும் காண்கிறவராக இருக்கிறார். அவர் மனைவியும் அவருக்கு கல்யாணம் செய்து வச்சதே நாங்க தான். நானும் என் மனைவியும் சேர்ந்து சபையாரெல்லாம் கூடி அவர்கிட்ட திருமணம் செய்து வைக்கிறதுக்கு கூட அவர்கிட்ட வசதி கூட இல்லை. அதுல எவ்வளவு நெருக்கங்கள் வந்தது. அவர் ஒரு குறிப்பிட்ட செலவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் சமாளிச்சு எல்லா விதத்திலும் நல்ல சிறப்பாக செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அவர் நல்ல சந்தோஷப்பட்டார். எல்லாம் முடிஞ்சது. பிறகு செய்திக்கு விட்டோன்னா உபவாசம் கொடுத்து விட்டுருந்தேன். பேருந்து ஒரு நைட் புரையருக்கு விட்டுருந்தேன். ஏன்னா என்னோட மனைவியோட நான் சும்மா கதைச்சிருந்தா அப்போ அவர் பார்க்கலாம் போடுறதுக்கு அப்ப ஞாயிறு ஆறாணிக்கு விடுவான்னு. எங்களோட நடந்ததை பார்த்தீங்கன்னா ஒருவன் கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க. எங்க வீட்டுலதான் ஆராதனை முடிச்சிட்டு வந்தா கடையில இறைச்சியல் அரிசியல் அமர்ந்து வீட்டை வச்சு சமைச்சு சாப்பிட்டு மேசையில இருந்து எல்லாம் சாப்பிட்டு போவோம். இப்படிப்பட்டவன் உள்ளுக்குள்ள ஒரு நரம்பு அறுக்கப்படுக்கிட்டான். எனக்கு தெரியாதுங்க, சபையாருக்கும் தெரியாது, எங்களுக்கே தெரியாது. அதோட அவர் குடும்பத்தையும் நாசப்படுத்துறதுக்கு அவர் எழும்பிட்டாரு, குழப்பறதுக்கு எழும்பிட்டாரு. அப்ப அவர் ஒரு குடும்பத்தை கொண்டு வந்தவர். ஆண்டவற்ற கிருபையினால் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தபடியும் ரட்சிக்கப்பட்டு வந்தபடியினால அந்த குடும்பம் சபையில வந்த உடனே ஏதோ விதத்தில் ஆராதனைகள் எல்லாம் சிறப்பாக நடந்தபடினால அந்த சகோதரி என்னோட வந்திருந்தாங்க. பாஸ்டர் என்ன கொண்டு கர்த்தர் இந்த இடத்துல காண்பிச்சிருக்கிறார், நான் வந்தபடினால கர்த்தருக்கு சோத்திரம், நான் இந்த சபையில நிலையத்திலிருந்து கனி கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், எனக்காக நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. சொல்றேன் சாட்சி கேளுங்க, உண்மையான சம்பவம். நான் இங்க பொய் சொல்வேன், கர்த்தர் நாவ அறுத்துருவார். எங்க சபையில நடந்த சரித்திரங்களை சொன்னா சாட்சி சொல்லிக் கொண்டு போனாலே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படி எனக்கு பொதுவாக பாஸ்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். கேளுங்க, நான் எப்படி வாழ்ந்தேன்ன்ற அவர்கிட்ட கேட்டு பாருங்க. நான் இப்படி இருப்பேன், இப்படி உங்களுக்கு எல்லாம் போதிப்பேன் கனவுல கூட வரலாற்றுல கூட நான் நினைச்சதில்லை. அனாதி தேவன் நம்மை கண்டார். அந்த தேவன் கண்டு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த சாட்சியை சொல்றதுக்கு ஏன் கிருபை செய்கிறார் என்றால், நீங்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். உங்களோட குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட வேணுமா? உங்களோட வாழ்க்கைகள் கர்த்தருக்கு முன்பாக மகிழ்ச்சியா இருக்கணுமா? கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிங்க. இன்னும் அந்த சகோதரன் சரி ஒன்று மெசேஜ் எல்லாம் கொடுத்தா பிரசங்கம் எல்லாம் பண்றாரு. அப்ப ஜனங்களுக்கும் அவற்ற பிரசங்கம் பிடிச்சு கொண்டது. நல்லது, கர்த்தருக்கு சோத்திரம். இப்படி 3-4 பேர் வந்து அப்படி நடந்து எல்லாரும் தெருவில் கிடக்குறாங்க. சத்தியத்தை தெரிஞ்சவங்க மார்பு தட்டுறாங்க. பரலோகமே பரிசுத்தம் வைராக்கியம் மார்பு தட்டுறாங்க, தெருவில் கிடக்குறாங்க. இப்படி கடைசியா வந்து அமைஞ்சவர் இவர் தான். எனக்கு போராட்டம், பெரிய போராட்டம். என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாது. அப்பா பெரிய பிரச்சனையா வரப்போதோ சொல்லாம். ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும், நாம் மாம்சத்துல சிந்திக்கிறதை விட ஆவியில சிந்திச்சு அவற்ற பாதத்துக்கு பணிஞ்சிருவோம். ஆண்டவற்ற பாதத்தை பணிஞ்சு நின்று கொண்டு நல்லா ஜெபம் பண்ணினேன். இவர் யாரையெல்லாம் குழப்பினாரோ, படியா கேளுங்க, சத்திய கேளுங்க. இவர் ஒரு 4 குடும்பத்துக்கு அவர் வேட்டு வச்சிட்டாரு. ஏன்னாலும் அவர் சத்தியம் கொடுக்க வலிக்கிட்டார். வேத சத்தியத்திலிருந்து பிரசங்கம் பண்ண வலிக்கிட்டாரு. இப்படி பிரசங்கம் பண்ணி தான் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் சொல்லி படத்தையெல்லாம் காட்டிட்டார். அவங்களுக்கெல்லாம் காட்டின உடனே அவங்களும் கொஞ்சம் மக்கள் ஒரு பக்கம் நுழைறாங்க. ஒன்று என்னோட நாடகம் போடுறாங்க, அவனோட நாடகம் போடுற மாதிரி சமாளிச்சு கொண்டு போறாங்க. கேட்க கேட்க எனக்கு ஒரு ஆச்சரியம், இதுக்கு என்ன முடிவு வரும்? நான் எந்த நினைவுகளை திரும்பி பார்த்தேன். நீ இந்த விஷயத்தில் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறீர். என் மகள் சாக கிடந்த நிலையில டாக்டர்னால் கைவிடப்பட்ட நிலையில நான் உம்மிடத்தில் கேட்ட பொழுது என் மகளை சுகப்படுத்தினீர். எல்லாவற்றையும் நினைச்சேன், கணக்க கற்பனைகளை நினைச்சேன், எனக்கு செய்த நன்மைகள் எல்லாத்தையும். இதெல்லாம் சர்வசாதாரணமான பிரச்சனை. ஆவியில இருந்து அனலா இருந்து ஜெபம் பண்ணுவோம். கத்தருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்னு ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணி போட்டு அண்மை காலத்தில் பாஸ்டர் அங்க வந்திருந்த பாஸ்டர் வந்திருந்தாரு. பாஸ்டருக்கு இந்த பிரச்சனையை எப்படி சொல்றேன்னு எனக்கு ஒரு யோசனை. அப்ப எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஆனா மெல்லமா சொன்னேன், பாஸ்டர் இப்படி பிரச்சனை இருக்கு, என்ன செய்யறேன். அப்ப அவர் கதைப்போம் அப்படின்னா கதைப்போம் மட்டும் சொன்னார். டெலிபோன்ல காட்சி போட்டு அப்புறம் அங்க வர்ற மட்டும் நான் சொன்னேன், இப்படி பாச என்ன செய்யறது நீங்க அப்படின்னா நீங்க கதைங்க அப்படின்னா கதைங்க. அப்ப மற்ற குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நான் சொன்னேன், இருக்கிறாங்க ஆனா வேஷம் போடுறாங்க. எனக்கு எங்களுக்கு தெரியும் இது வேஷம் போடுறாங்க. சரி பாஸ்டர் கூப்பிடாவில் அவர்கிட்ட அவரையும் அவர்கிட்ட வாய்ப்பையும் கூப்பிட்டு வச்சு பாஸ்டர் கை பிடிச்சு கை கும்பிட்டு சொன்னவர், உனக்கு இது காலம் இல்லை, உனக்கு இது காலம் இல்லை. நான் உங்களுக்கு முன்னால சொல்றேன், கத்தர் பாக்குறாரு இவர் சொல்றதுக்கு எது இன்றைக்கும் வரைக்கும் நான் தட்டமாட்டேன். சாட்சியா சொல்றோம், இவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி கேட்டு போய்கொண்டே இருப்பேன். ஒரு நாளும் எனக்கு தெரியும், உங்களுக்கு அவரை இப்ப தெரியுமோ இல்ல, எனக்கு 20 வருஷம் தெரியும். எப்படி வாழ்ந்து காட்டினார், எப்படி இவருடைய போதனைகள் எப்படி இருந்தது. அக்காலத்தில் போதனைகள் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஜீவனை கொண்டு வந்தது. ஆமென். உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், சாட்சியம் சொல்றாங்க. இன்றைக்கும் என் மனைவியில இருந்த என் பிள்ளைகளுக்கு கூட நான் சொல்லுவேன் அந்த சாட்சிகளை. அப்ப ஆகவே அவர் பாஸ்டரோட காட்சியான பாஸ்டர் வந்து எனக்கு முன்னால வச்சு கூப்பிட்டு காய்ச்சி கதைப்ப முடியல. சரி கதைப்போம்னா அவரோட வைஃபும் என்னுடைய வைஃபும் நின்றாங்க. என்ன கதைச்சு கொண்டிருக்கிற வேளையில அவருக்குள்ள கொஞ்சம் பெருமை வந்துட்டு அப்போ பாஸ்டர் காய்ச்சி போட்டு சொன்னார். இப்ப காய்ச்சாச்சு தானே, எல்லாம் வடிவா காய்ச்சி போட்டு தெளிவா சொன்னவர், இதுக்கு உனக்கு இப்ப காலம் இல்லை, நீ அமர்ந்துரு, கத்தருக்குள்ள நீ காத்துரு, ஏற்ற நேரம் வரும் உன்னை உயர்த்துவதற்கு சொல்லி போட்டு இவரும் என்னோட காய்ச்சி போட்டு இவர் வந்துட்டாரு இங்கால வந்துட்டாரு. பிறகு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பிறகு நான் சொன்னேன், இப்படி போயிட்டாருன்னு சொல்லி சொன்னேன். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எங்களோட சேர்ச்சில் இருந்த ரெண்டு குடும்பத்தையும் நல்ல குடும்பங்கள் இருந்து குழப்பி எல்லாம் போட்டுருக்காரு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெயிப்பிச்சேன். எப்படி என்ன ஆண்டவரே, இவங்க எல்லாரையும் நீங்க தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க, நான் யாரையாவது இதுவரை காலத்தில் ஒரு சபையில உள்ளவனா குழப்பி இருக்கிறனா? என்ற நோக்கம் எண்ணமெல்லாம் என்ன, எல்லா சபைகளும் தேவனுடையது, எல்லா பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாரும் ஒரே தான் வரலாற்று வர போறோம். ஆனால் அவன் கொடுக்கப்பட்ட மந்தைக்கு பாத்திரவான்கள் அவர்கள் தான் அந்த ஊழியக்காரர்கள். அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஊழியம் என்றது கர்த்தருடையது. கர்த்தர் நியமிக்கிற ஊழியக்காரருக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் கீழ்ப்படிஞ்சு வாழுகிறோமோ அவ்வளவு தூரம் தேவனால் எங்களுக்கு உயர்வு உண்டாகும். அந்த மகிமையில கர்த்தர் உங்களை நடத்துறது நீங்க பார்க்கணும். சபை எல்லாம் கர்த்தருடையது. அப்ப இவர் சரியனு போட்டு குழப்பி அடிக்க குழப்பி பார்த்திருக்காரு. அவ குழப்பி போட்டு இவர் போய் எனக்கு தெரியாம ஃபுட் பீட் எல்லாம் வாங்கி எல்லாம் பிரெஞ்சு கொடி இஸ்ரேல் கொடியெல்லாம் கட்டி நான் பழைய இடத்துல ஒரு ஆராய்ச்சி இடத்துல அண்டர் கிரவுண்டில் கொண்டு போய் ஆறுலாம் கட்டி எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. அப்ப இவர் அவங்களோட சும்மா நோமலை கதைச்சு கொண்டிருந்த இடத்துல கத்தர் கத்திட்ட கிருபியான பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டார். ஆண்டவர் அந்த நடுவில் பெரிய உடைவல் வந்தது. ஆண்டவர் செஞ்சதுக்கு பிறகு எனக்கும் வந்து அவங்க உள்ளது இல்லாமல் எனக்கு சொல்லிவிட்டாங்க, முழுதும் சொல்லிட்டாங்க, என்னென்ன நடந்தது கொண்டது எல்லாம் புட்பீட் எடுத்து இடம் எடுத்து எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன சொன்னாங்க, தாங்க ஒரே வார்த்தை சொன்னாங்களாம், நாங்கள் இந்த இடத்துல தான் பாஸ்டர் நாட்டப்பட்டோம், இந்த இடத்துல இருந்துதான் கத்தர் காணி கொடுக்க எங்களை அழைச்சிருக்கிறார். ஒரே வார்த்தை. ஆனா இன்றைக்கு அவ்வளவு பேரும் நல்லா இருக்கிறாங்க சபையில. இவங்க போனவர் தான், இவரும் மனைவியும் தான் அங்க ஆராதனையும் நடத்தி கொண்டே இருக்கிறாரு. ஒருவர் கூட எங்க சபையிலிருந்து ஒருவன் கூட விலை போனதில்லை. காரணம் என்ன காரணம், ஆண்டவற்ற பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். மாம்சத்துக்குரியவர்களா சிந்திப்பீங்களானால் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரிய காரியத்தில் சிந்திப்பீங்களானால் அழியாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். தேவனுடைய வழிகள் இதுதான். இப்ப பாருங்க, எடுத்து வாசிங்க, அப்படியே வாசிட்டு போங்க. மாம்ச சிந்தை மரணம்,
ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம்.
ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஜீவன் உனக்கும் எனக்கும் தந்த தேவன், அவர் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உங்களையும் என்னையும் நடத்த வல்லமை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு சொன்னாலும் மாட்டீங்க, அவருடைய நிலைமை பெரிய பரதவிக்கப்பட்ட நிலையில இருந்து யார்கிட்ட போய் சொன்னாராம், எங்கட பாஸ்டர் கூப்பிட்டா தான் வருவாராம். அவர் சொன்ன கருத்து, 400 ரூபா வாடகை கட்டி ஒரு கிறிஸ்துமஸ் மாதிரிதான், ஒரு 50 ரூபா கொடுக்க மாட்டாங்க. அதை எத்தனை பேர் என்னோட வந்து சொல்லுவாங்க, நாங்க விட்டுடுப்பா, அவன் தெரியலன்னா விட்டுடு. ஏன் அவன் போ கேட்கிற? ஒருவன் மனப்பூர்வமா கத்திரிக்கு கொடுக்கறத விட ஒருத்தன் மண்டாடி நீ கொண்டு போடன்னு சொல்ற அளவுக்கு இருக்க கூடாது. நீ விரும்பினாதான் இல்லாட்டி விடு. நான் அப்படிதான் பப்ளிகா சொல்லிடுவேன் எல்லாரும். ஆனா மனப்பூர்வமா கொடுத்து கத்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை கத்தர் வல்லமையாக நடத்துவார், ஆசீர்வாதமா நடத்துவார். அப்ப இவர் போய் இப்ப கதை விடுறாரு, என்ன சொல்லுவாப்போம், தானே சொல்லிட்டு போயிட்டாரு. இவ பாத்திரைய வச்சு கழிச்சிட்டு எல்லாமே. இப்ப என்னுடைய ஊழியக்காரன் என்னோட வாராங்க, பாச என்ன செய்யற, அவரை பாவம் தானே கூப்பிடுவோம். நான் சொன்னேன் எல்லாம் பாசத்தை வச்சு பாசத்தோட வச்சுனா எல்லாம் கதைச்சு விஷயத்தை முடிச்சுட்டேன். இப்ப நீ வரப்போறண்டா என்ன, எனக்கு ஒண்ணு பிள்ளைங்க வந்தா நீ 4 பேர் மறுப்பினுக்கு தான் இருக்கணும். இது பரதவிக்கப்பட்ட நிலைமை. நீ எங்கேயாவது போய் எந்த சபையிலாவது சேர்த்துக் கொள்ளப்படும், கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. உனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை எந்த மனிதன் இழந்து போறானோ, வரலாற்றிலே தேவன் தந்த கிருபையை இழந்து போயிருவான். சவாலா சொல்லுகிறேன், 100 பேருக்கு முன்னால பிரசங்கம் பண்ணினவர் ஒருவருக்கு முன்னால ரெண்டு பிரசங்கம் பண்ண முடியாதபடிக்கு இன்றைக்கு பரதவிக்கப்பட்ட நிலைமைக்கு போயிட்டார். காரணம், முதன் நாள் எங்கள்கிட்ட அந்த புரிஞ்சு போற நேரத்தில் முதன் நாள் எங்கட வீட்டில் இறைச்சியெல்லாம் வேண்டி சமைச்சு சாப்பிட எனக்கு தெரியல. பிள்ளைகளோட எல்லாம் இருந்து சாப்பிடறான், ஜூதாஸ் மாதிரி எல்லாம் இருந்து சாப்பிடறான். சாப்பிட்டுட்டு வாசர் எப்படி சவால், அடுத்த கிழமை பார்த்தா இங்கே புதன்கிழமை கேள்வி போறேன் ஏதோ இடம் எடுத்தாச்சும் இல்லாம ஆறாப்பா என்கிட்ட கேட்டா அவரை சவையில இருந்து அடிச்சுக்கிறான். பாச உங்களுக்கு தெரியுமா என்ன? நான் எனக்கு தெரியாப்பா, ஆச்சரியமா இருக்கேன். முதல் நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வீட்டில் இறைச்சி எல்லாம் சமைச்சு அவர்தான் சமைக்கிறாரு, அவற்ற மனைவி கத்தரிக்காய் கறி வைக்கிறாங்க, எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இவ்வளவு இருட்ட மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு எப்படி தந்திரமா பழகுறாங்க. இந்த தந்திரவாதிகளை என்ன செய்யணும்னா நம்ம நாட்டில் கொண்டே போட்டிருக்கணும். சபைக்கு பாடா பாடாக சபைக்கு வேதனைகளை கொண்டு வருகிறவன ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு, ஆழ்கடல்ல தூக்கி போடணும். இவங்களை எங்க வச்சிருக்க கூடாது. நான் நினைக்க ஆண்டோட கேட்கணும், உண்மையா கேட்கணும் ஆண்டோட, ஏன் ஆண்டவரை இப்படிப்பட்டவன நீ வச்சிருக்கிறீர்? எங்கள்டையாவது அந்த டலண்ட தாங்க செஞ்சு பிடிச்சிருவோம். கேட்கிற ஆண்டோட இப்படிப்பட்ட துரோகிகளை வச்சிருக்க கூடாது. சபைக்கு மாறா கத்தட்ட ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்புற மனிதர்களை வச்சிருக்க கூடாது. கத்தட்டத்துன்னு நான் கேட்பன், அதிகமா வைராக்கியமா கேட்பன். காரணம், இவங்களால அநேக ஆத்மாக்களுக்கு இடலா இருக்குமா இருந்தால் கத்தர் ஒரு முடிவுக்குள்ள கொண்டு வரும். நான் இங்கே என்னுடைய வரலாற்று சரித்திரங்களை சொல்லிக் கொண்டு வரேன். ஒவ்வொரு கதை, இப்ப இது ஒரு கதை, இது வரும்பொழுது இன்னொரு கதை, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு சாட்சிகள். இப்படி தங்களை மேன்மைப்படுத்துவதற்காக இருக்கிறவர்களை குழப்புறதற்காக வழிவகுப்பாங்க. அது எந்த சபையிலும் இருக்கும். இதுகளை கண்காணிச்சு கவனம் பண்ணி நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டான், அழைக்கப்பட்ட ஊழியக்காரனோட மேப்பனோட எது மந்தைகள் ஒன்று சென்று இருக்கிறதோ, வாழ்நாள் முழுவதும் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த உபாகமம் 28:1 சொல்லப்பட்டபடி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி வச்சிருப்பார். மாற்றமே கிடையாது, எந்த மாற்றமே கிடையாது. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவர்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திப்பார்களானால் அவர்கள் அழிவுக்குரியவர்கள். இந்த 2020 புது வருஷத்துக்குள்ளே கடந்து வந்து இந்த முதலாவது மாதத்துக்குள்ளே இருந்து எதற்காக கர்த்தர் நம்மை கொண்டு வந்தாரோ தெரியாது. ஆனால் மாம்சத்துக்குரிய காரியங்களை யாராவது சிந்தித்து உங்கள் வாழ்க்கைகளை நாசப்படுத்துவீங்கன்னா பரிதவிக்கப்பட்ட நிலைமைக்கு போயிடுவீங்க. ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க வேண்டும். அது சமாதானத்தை கொண்டு வரும், ஜீவனை கொண்டு வரும், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முகத்தில் தேவனுடைய பிரகாசம் எழும்பி பிரகாசிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இவ்வளவு பிரசங்கத்தை நாம கேட்கிறோம், எத்தனை பிரசங்கங்களை கேட்கிறோம், எப்படிப்பட்ட பிரசங்க டியூட்டி பாக்குறோம், எத்தனை பிரசங்கவாதிகள் பிரசங்கம் பண்ணும் பொழுது கொண்டு தலையை கொடுக்கிறோம். ஏன் எங்களை மாற்றம் இல்லை? எதற்கு மாற்றம் இல்லை சொல்லுங்க, வாயில திரு சொல்லுங்க, மாற்றமே கிடையாது. அண்டைக்கு மாத்திரம் அல்லது ஆண்டோரே அல்லது புலம்பி புள்ளந்து அடிக்க எல்லாம் சரி, விழுந்து அடிக்க எந்த ஆவியானவர் வந்தவர் எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை அளிப்பார். ஆமென், அல்லேலூயா. மாய்மாலம் பண்ணுகிறவர்களை நீங்க தான் கண்டுபிடிக்கணும், எங்களுக்கு தெரியாதா? ஆனால் ஒரு காரியத்தை சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், எங்களுடைய ஜனங்கள் எனக்கு உண்மை உள்ளவர்களா இருப்பாங்க. இன்னைக்கு சாட்சியா சொல்றேன், நிறைந்த ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. சொல்லவே தேவையில்லை. அவங்க வருஷ ஆராதனையில் ஒரு சாட்சி சொன்னாங்க. நான் எல்லாருக்கும் சொன்னேன், இப்ப என்னோட கழிச்சுட்டாங்க பொறுப்புள்ள வந்து என்ன பாஸ்டர் சாட்சி நேரம் இருக்கு தானே விடுங்க அப்படின்னு. என்னத்துக்கு சாட்சி நேரம்? நான் கேட்டேன், மாதத்திலான ஒருத்தரப்ப சொல்றாங்க அப்படின்னு, அதுக்கு நீங்க விடையில தானே பாஸ்டர் இருக்கா சாட்சி சொல்ல விடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நான் சொன்னேன் டைம் காணாது. பிற சரி என்ன எனக்கு ஒரு யோசனை, 2 நிமிஷம் பப்ளிக் அறிவிச்சேன், 2 நிமிஷத்துக்கு பிறகு கொடுத்தீங்கன்னா மைக்கி பறிச்சிருவாண்டு. அவங்க வந்து ஒரு சாட்சி சொன்னோன்னு அவண்ட சாட்சியை கேட்டோன்னு எனக்கு வாரி போட்டுது. என்ன சாட்சி தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளை, யாரு ஒரு பிள்ளைய கூட்டிடுவாங்க, சின்ன ஆள் எங்க இருக்காங்க, இருக்க ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆள் வாங்க, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 3 வயசு பிள்ளை, 4 வயசு 5 வயசு பிள்ளை, ஒரு ஆள் வாங்க, அம்மா வாங்க, இங்க வாங்கம்மா, இங்க வாங்க. இவ விட சின்னந்தான ஆள், ஓடியாங்க ஓடியாங்க. ஒரு குடும்பத்தின் கதையை நான் சொல்றேன் கேளுங்க, அந்த சாட்சியை சொன்னாங்க கேளுங்க. அந்த பிள்ளை எங்க சேர்ச்சில் இருக்கும்போது தான் பிறந்திருந்தாங்க அவங்க, அவங்களோட குடும்பத்தில். இவ விட சின்ன ஆளவா, பாஸ்டருக்கு தெரியுமோ தெரியல, நல்ல மெலிஞ்சு இந்த அளவு ஆள். ஆளை பாத்தீங்கன்னா தோந்து போய் தான் நிப்பாங்க எப்பொழுதும். அப்ப அந்த குடும்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய கணவன் வந்து சேர்ச்சுக்கு வருவாரு, போதனையை கழுட்டு போவாரு, ஞானஸ்தானம் எடுக்கா என்னத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்கப்பாரு, ஞாயிற்றுக்கிழமை வேலையா ஓடிடுவாரு. இது என்னடாப்பா, அவ மனைவி வந்து எனக்கு சொல்லி ஆடுவாங்க, பாஸ்டர் இப்படி இருக்கு என்ன செய்யற பாஸ்டர் நீங்க எல்லாம் கதைங்கண்டா, என்னத்தை கதைக்கிறது நான்? ஒரு நாள் ஆண்டவரே இது என்னன்னா, அந்த மனைவியும் அந்த பிள்ளையும் பாருங்க, சரியான விசுவாசம், ஆழமான கத்தருக்குள்ள விசுவாசம். வீட்டுல தகப்பன் சினிமா பாட்டை போடுவார், புள்ள ஓடி போய் வைரகலை எழுதிக்கிட்டோம். அப்படி அப்பா போடாதீங்க அந்த புள்ள கேட்கும், இவர் கேட்க மாட்டார். ஆனா சர்ச்சுக்கு வருவார், ஒரு நாட்டுக்கிழமை வருவார். ஆனா அவருடைய மனைவியும் பிள்ளையும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வருவாங்க, அங்க ரொம்ப கஷ்டம். அந்த சூழ்நிலையில என்னோட எடுத்து கதைப்பாங்களா, அப்பா பாஸ்டர் இப்படி இருக்குது, என்ன பாஸ்டர் செய்யற, இவர் என்ன செய்யறன, அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரை கத்தர் பார்த்துக் கொள்வார். உங்களோட விசுவாசத்தை தளர விடாதீங்க.
விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டி நீரே, வளர்ந்தே கண்ணீர் தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டு.
ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் உறுதி உள்ளவராயிருக்கணும். அந்த பிள்ளை பாருங்க, வருத்தம் வந்துருத்த அந்த பிள்ளைக்கு சரியான சீரியஸ், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில தகப்பன் வேலைக்கு ஒழிக்கிற நேரம், இவர் வேலை தரத்தில் அடிச்சு சொல்லிட்டாரு, நான் வர மாட்டேன், வருத்தம், நாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். அப்ப சரி அவங்க சொல்லிட்டாங்க, பத்திரம் சொல்லிட்டாங்க, சரி ஓகே பிரச்சனை, இந்த பிள்ளைய கொண்டு போகணும். இவர் படுத்திருந்து கொஞ்சம் இழுத்து கொண்டிருக்காள். இவர் சொல்றாரு, சரி வலிக்கிடு, அப்ப நாங்கள் டாக்ஸிக்கு அடிச்சு போவோம் சொன்னேன். அந்த புள்ள சொல்லிச்சு, நீங்க எங்க கொண்டு போனாலும் எங்க கொண்டு போய் துளையுங்க, ஆனா ஆராதனையை முடிச்சு போட்டு இங்க கொண்டு போய் இங்கேயும் துளையுங்க. அந்த சின்ன புள்ள சொன்ன வார்த்தை சொல்றேன் நான் உங்களுக்கு, அந்த புள்ள சொன்ன வார்த்தை, எங்கேயும் கொண்டு போங்க எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனால் ஆராதனையை முடிச்சு போட்டு எங்கேயும் கொண்டே துளைங்கன்னு சொல்லி இப்படி அந்த புள்ள. இந்த தகப்பனாருக்கு என்னட ஆச்சரியம், இப்படி விசுவாசம் உள்ளவளா இருக்கானே, பெற்றவங்க கூட நான் கூட இவ்வளவு விசுவாசம் இல்லையே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனைக்கு பிள்ளைய தூக்கி கொண்டு வாராங்க. பாஸ்டர் இவர் சொல்ற கேட்கிறாள், நான் அவள் சொல்றது நீங்க கேளுங்க, நான் என்னத்தை சொல்றது, பிள்ளைதானே சொல்லுது உறுதிப்படுத்தி உனக்கு, இதுக்கப்புறம் உனக்கு உலகேண்டா நான் என்ன சொல்றது, இத்தனை வருஷம் வார்த்தையை கேட்டிருக்கா, இத்தனை வருஷம் ஆராதனையில் வந்து கலந்துருக்கா, இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் உனக்கு போதில் 5 பேருக்கு 5 வருஷம் வரையும் 5 தடவை கொடுத்துட்டோமே, இதுல உனக்கு ஒரு மாற்றமே வரையிலே. அந்த பிள்ளைக்கு சுகம் வந்த உடனே பின்னரம் எல்லாம் போயிட்டு முடிஞ்சோடனே என்ன பண்ணிட்டு போயிட்டாங்களா, அப்படியே பிள்ளைக்கு நல்ல சுகம். அண்டைக்கு தவப்பனார் அடிச்சு சொல்றார், பாஸ்டர் இவர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன்டா, எப்படியா என்ன செய்யுங்க, ஆராதனைக்கு கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு துளையுங்க, அவ்வளவுதான் சொன்ன பிள்ளை. அவருக்குள்ள கர்த்தர் அந்த புள்ள மூலம் விசுவாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, டிசம்பர் மாதம் கடைசி ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருந்தாங்க. அவர் தானா எனக்கு அடிச்சு பாஸ்டர் நானும் ஞானஸ்தானம் எடுக்க போறேன். எப்படி கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்தார், முடியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன், உனக்குள்ள போராட்டம் இருக்கா, உனக்கு பிரச்சனை இருக்கா, உன் வாழ்க்கையில கண்ணீரோட நீ இருக்கிறாயா, இல்லாவிட்டா என்னால தாங்க முடியாது நான் என்ன செய்வேன் நீ தவிக்கிறாயா, உனக்கு தந்த விசுவாசத்துல நீ உறுதியாயிரு, உண்மை உள்ளவனாயிரு, சபைக்கு உண்மையாரு, ஊழியக்காரனுக்கு உண்மையாரு, சபையை விட்டு கொடுக்காத, யார் என்னத்தை கச்சாலும் சபையை விட்டு கொடுக்காத, உன்னை கர்த்தர் இந்த உலகத்தில் மேன்மைப்படுத்தி உயர்த்தி வச்சிருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வார். சரியா மச்சாங்க, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நிறைய சாட்சிகள் அன்றைக்கு புது வருஷத்தில் சொன்ன சாட்சிகளை கேட்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு சாட்சிகள் எல்லாம் நான் பிறகு எல்லாருக்கும் ஜெபிச்சது எப்படி தெரியுமா, வாக்கு தத்துவத்தை மாத்திரம் வச்சு ஜெபம் பண்ணி விட்டேன், சபை வாக்கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு விட்டேன். எனக்கே ஒரு சந்தோஷம், காரணம் சபைகள் எப்படி எழும்பி பிரகாசிக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனமாய் நின்றால் மாத்திரம்தான் சபை எழும்பி பிரகாசிக்க கர்த்தர். உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் காட்ட முடியும், டைம் காணாது, ஆனா முக்கியமான காரியங்களை காட்ட முடியும் விரும்பினால் ஆனால் நேரங்கள் காணாபடினால சுருக்கமா நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப கவனிச்சுக்கோங்க, ஆவிக்குரிய சிந்தை பாருங்க, பாருங்க ஆறாவது வசனத்தை பாருங்க, மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப மாம்ச சிந்தையில ஒருவன் யாராவது உங்களுக்கு முன்னால ஒரு வந்து நடந்து காட்டுகிறானா, உடனடியா அதை அறத்தம் பண்ணுங்க, நிப்பாட்ட பழகி கொள்ளுங்க. உங்க விசுவாசத்தை தளர்ந்து போகத்தக்கதாக ஒருவன் எப்படி வருவான் என்று தெரியாது. வேதம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவியானவன் எவளை எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எல்லாம் நமக்கு தெரியும், நம்ம ஜனங்கள்ட்ட வார்த்தையை கேளுங்க. இப்ப ஜார்ஜி சொல்ல விடுங்க, நல்லா சொல்லுவாங்க, நீ எல்லாம் சொல்லி முடிஞ்சது. அப்ப நான் கேப்பன், நீ என்ன தேவனுக்காக செஞ்சாடா, ஒன்றும் இல்லை, ஒண்ணுமில்ல, என்னதான் உனக்கு அசாதிச்சு போட்டா, ஒன்றும் இல்ல, உன்னை பார்த்து இறங்குனாரே, நானே ஆண்டோட்டேன், உன பார்த்து நீர் இறங்குன, உண்மையா? சவாலா சொல்றேன், ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அந்த வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து பழகி கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்களை சொல்ல முடியும், ஆனால் நேரங்கள் பத்தாதபடினால இப்ப பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுல. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு சரியா படுதா சரியில்லாம படுதா சொல்லுங்க, நல்லதா படுத்து. உங்க வாழ்க்கைக்கு தான், உங்க வாழ்க்கை நல்லா இருக்குதான் நான் கத்துறேன். உங்களோட விட்ட வந்து நான் சாப்பிட போறதில்லை, எந்த விட்ட வந்து நீங்களும் சாப்பிட போறதில்ல, எல்லாரும் ஒரே பரலோகத்துல சாப்பிட போறோம். அப்ப பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது இதுல, வந்து கவனிச்சு கொள்ளுங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். இந்த மாம்சத்துக்குரியப்பட்டவர்களை பற்றி நான் சில விஷயம் சொல்லுவேன். ஜூதாவில என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னா, இந்த மாம்சத்துக்குரியவங்க எப்படி இருப்பாங்கன்றது ஜூதா விளங்கப்படுத்துற பாருங்க. அதுல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை பாக்குறேன். 16வது வசந்த வாசிங்க, ஜூதா 16.
இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள்.
ஓகே, நீதிமொழிகள் 18:1 வாசிங்க பாப்போம், அதை வாய்ச்சி போட்டு இதை வாசிப்போம். இந்த மனதுக்குள்ள இருந்து பிரிவினை ஆவியோட இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட குளறுபடியோட இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆண்டவர் அதுல சொல்லி வைக்கிறார் பாருங்க.
பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான்,
தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான்,
எல்லா ஞானத்திலும் தலையிட்டு,
எல்லா ஞானத்திலும் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துற ஒரு கூட்டம் சபையில எங்கும் இருக்கும், இருக்கும். நம்ம சபையில எத்தனை பேர் அளவு நாங்க தெரியுமா? இப்ப ஒரு மூன்று குடும்பம், உங்களுக்கு சாட்சியா சொல்றேன், மூன்று குடும்பம் அண்ண காலத்துல என்ன ஒரு பிரச்சனையும் இல்லைங்கள, வெளியில போயிட்டாங்க. இப்ப பரதவிச்சு கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க, என்ன வந்து சந்திங்க பாஸ்டர் என்ன வந்து உங்களை நான் சந்திக்க வரவே மாட்டேன். என்ன காரணத்துல போனீங்க அதை உணர்ந்து வாங்க. அதுக்கப்புறம் பாப்பம் யோசிப்போம், உங்களை எடுக்கிறதா உள்ளுக்குள்ள எடுக்கிறதா கூட கூட ஜெமங்காரனை ஒரு நாட்டுக்காரனை எடுத்தாங்க உள்ளுக்குள்ள. அதே மாதிரி அவன் ஐஎஸ்சி தீவிரவாதி எப்படி வருவான்னு தெரியாது. போறவங்களை குறித்து கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்ற நாங்கள் நான் ஒரு காரியம் சொல்றேன். கண்டா உடனே சொல்லுவேன், பிரதர் எப்படி இருக்கீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஆண்டவருக்காக சவால் விடுங்க. போயிட்டீங்க நல்ல சந்தோஷம், உங்களை எங்களுக்கு குறை இல்ல கோபம் இல்ல, ஆண்டவருக்காக நில்லுங்க. ஆண்டவருக்காக நிக்கிறதுக்கு யார் இருக்கிறான் அவருக்கு அவங்களை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தருமே இல்ல. வீட்டில் இருந்து ரெண்டு சங்கீதம் பாடி ஜெபிச்சிட்டு பேர்ந்து உலக வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்காங்க. இப்ப ஜூதா புத்தகத்தை எடுக்கணும்
இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும்.
இருமாப்பான காரியத்தை தான் பேசும் இந்த ஆவி. மாம்சத்துக்குரிய ஆவி இருமாப்பான காரியங்களையும் பாவத்துக்குரிய சிந்தனைகளையும் மனதுக்குள்ள உள்ள வச்சு இருக்கப்படுற விசுவாசிகளை நாசப்படுத்துறதுக்கு அந்த ஆவி செயல்படும். அந்த ஆவியை குறித்து நீங்க கவனமா இருக்கணும். தேவ ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு நல்ல ஒரு என்ன எப்படி சொல்ற நல்ல பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிட வேணும். எப்படி எங்க சபையில கிட்டத்தட்ட இப்ப என்னன்னு சொல்றது இப்ப இப்பதான் இந்த 12 வருஷ ஊழியத்தில் நான் இப்ப இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலை கத்து தந்தான்னு சொல்ல முடியும். ஆறுதல் சொல்ல முடியாது. எப்ப வடிக்குமென்னு தெரியாது. குண்டு எப்ப அங்க வடிக்குமென்னு தெரியாது. அதுல சரியான கவனமா இருக்கு. பாஸ்டர் சொல்லி விடுவது அங்க அவங்களுக்கு அவங்க மூன்று பேரையும் கூப்பிட்டு நீங்க உறுதியா இருங்க பாஸ்டரோட, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கேட்கப்படாது. பாஸ்டர் சொல்லிவிட அவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு மூணு பேரையும் கூப்பிட்டு நீங்க உறுதியா இருங்க. அவங்க இப்ப உறுதியாகவே இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க பாஸ்டர், நீங்க எங்கேயாவது போயிட்டு வாங்க, ஆண்டவர்கிட்ட உழுது செலுத்துவாங்க, எல்லாம் சபை பத்திரமா ஆவியானவர் நடத்துவார். நான் சொல்றது விளங்குதா? சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆவிக்குரிய காரியத்தில் சிந்திக்கப்படுகிற ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவற்ற பிள்ளைகள் ஒரு நல்ல போர்ஷவர்களாக இருக்க வேணும். இது எங்க பார்த்தாலும் கொஞ்ச நாள் ஜபம், பேந்து ஜபமே கிடையாது. போராடி போராடி என்ன ஜபிச்சு என்னத பாச ஜபிச்சு ஒன்று நடக்கல. நீ ஒழுங்கா ஜபிச்சா நடக்கும். ஆமென். அல்லேலூயா. என்ன ராத்திரி ஆண்டவர் 12 நான் படுத்தது 8-10 மணிக்கு போயிட்டு அவளுக்கு போய் படுத்திருந்தேன். நான் அப்ப டெலிபோன் எனக்கு ஒரு எலாம் அடிக்கும். அந்த எலாம் இடைஞ்சலால என்ன செய்யறேன், நான் போனை கட் பண்ணி போட்டு படுத்துட்டேன். படுத்துட்டு எல்லாம் இருட்டா கிடக்கு, முடிஞ்சிட்டு ஆயில் அடிக்க என்ன ஒன்று விளங்குறேன். நான் இத்தனை அனுப்பி எழும்புறேன். பார்த்தா ஒன்றரை. என்னடா அப்ப ஒன்றரையா? பிறகு பார்த்தேன் சரி எழுப்பிட்டாரே, சரி போய்கிட்டு முகங்கழுவோமா எட்டு போட்டு சரி முகத்தை கணத்து உடைச்சு போட்டு சரி அதுல வந்து கொஞ்சம் படிச்சிருச்சு கொஞ்சம் 7 மணி போட்டு பிறகு ஒரு 3 மணி போல திரும்ப படுப்போம் பண்ணிட்டு படுத்துட்டேன். 3-4 மணிக்கு படுத்துட்டேன். அப்போ ஒரு கொஞ்சம் நேரம் நித்திரம் வந்தது. படுத்துட்டு அப்பதான் யோசிச்சேன், ஆண்டவர்கிட்ட எந்த நேரம் நம்ம எழுப்புவாருன்னு தெரியாது. அப்ப எழுப்புற நேரம் சில பேருக்கு இந்த நாட்கள்ல குளிர் வெச்சிட்ட மூடினால் என்ன செய்யும் அது தூக்கு விடாது. வெச்சிட்டு சூடு வேற, எல்லா சோவாச சூடும் வேற, அப்படியே முடங்கி படுத்து கொண்டு நல்ல நித்திர கொள்ளுவோம். ஜபிக்கிற நேரமெல்லாம் தாண்டி அங்க செண்டு மணத்தியாலம் கூடிடும். கூடின உடனே அப்பதான் நினைச்சு பாக்குறது உண்மையாவே பக்கண்டு பதகளிப்பினம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீ போர்த்து மூடிக்கொண்டு இருக்கிற நேரம் சாத்தா நல்ல சூட்ட தருவா, நீ நல்ல அமர்ந்து நித்து கொள்ள. அவன்ட செயல்பாடு எனக்கு தெரியும். நல்லா படுக்கிறது நான் என்ன செய்வேன், இயேசுவின் நாமத்தில வெளியில போகணும், பெட்ஷீட்டை தூக்கி மேலே வெளியில் வைக்கிறேன். அந்த நேரமா இயேசுவின் நாமத்தில் வெளியில போ தூக்கி எறிஞ்சிருவேன். ஏனென்றால் அவரோட இருக்க வேண்டிய இருக்கிற இருப்பை ஒரு நாளும் தளரவிடக்கூடாது. ஆமேன். தேவ பிள்ளைகள் மங்கி போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? விசுவாசம் உள்ளவர்களா நின்றவங்க சவால் விடுறா கொடிய விட்டா தூக்கி பிடிக்கிறார்கள். அப்படி இருந்த பிள்ளைகள் இன்றைக்கு மங்கி. நான் ஒன்று சொல்லட்டா, குடும்பத்தினருக்கு சொல்றேன், தனிப்பட்டவர்களுக்கு சொல்றேன், குடும்பத்திற்காக விசேஷமா நான் சொல்றேன். உங்க குடும்பத்தில் கணவன் மனைவி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீர்களானால் உன் பிள்ளைகளை உங்க பிள்ளைகளை கர்த்தர் இந்த உலகத்துக்கு பயன்படுத்தி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவார். தேவனுடைய கொள்கை அதுதான். மாறக்கூடாது. ஒரு கூட ஒரு நிமிஷம் கூட ஒரு நொடி பொழுது கூட உன்னுடைய ஆத்மாவில சரீரத்தில் குறைஞ்சு போகக்கூடாது. இன்னும் முன்னேறணும். எனக்கு வாய்ஸ் கூட கூட கத்தட்ட நான் கேட்கிறேன், இன்னும் சவால் விடணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மனைவி ஆண்டவர் ஆதித்துக்கு ரொம்ப கடினப்பட்டாங்க. ஒரு நாள் முழங்கால் போட்டு இவள் மனம் திரும்புறாளா இல்லையா? எனக்கு அதுதான் தேவை. ஏனென்றா என் கண்ணுக்கு முன்னால் நீ இவ்வளவு அற்புதத்தை செய்ய, எந்த மனைவி உன்னால திருப்ப முடியாத பிரயோஜனத்துக்கு நான் கேட்ட கேள்வி அப்படிதான். ஏன்னா அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்துட்டாங்களா அவோட காலமா வந்தா நான் வீட்டை வருவன், ஆராதனை முடிச்சிருவேக்கு நல்லா ஆவில போவோம் வீட்டை. வீட்டை போய் நான் திங்கக்கிழமை காலையில் வேலையோட பின்னர் வரைக்கும் இந்த மனைவி ஒரு மாதிரி நிற்பாங்க. ஏனென்றா என் தம்பியும் இருக்கிறான், மனைவியில தம்பி தம்பியும் வீட்டை இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் உலகத்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே குழப்பினோட இந்த மனைவி ஒரு மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் இரண்டு போய் கிடக்கும். எனக்கு தெரிந்த அந்த வெளிச்சம், இந்த வெளிச்சத்தை பார்த்தோம்னா நாங்க என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, இல்ல ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சமாளிச்சு கொண்டு போவாங்க. எனக்கு கொஞ்ச நாள் போக போராட்டம், நீ பாத்தீங்கன்னா இவர் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், என்ன தம்பி சொல்ற அண்ணி என்ன அன்னைக்கு பைத்தியம் உனக்கு பைத்தியமா, அவர் சொல்வார் அத்தானுக்கு பைத்தியம் அக்கா உனக்கு பைத்தியமா, நீ எல்லாத்தையும் பேசாம விடு அத்தான் போற போக்கில் போட்டு நீ விடடி அப்படின்னு சொல்லி கணக்கு பிரச்சனை நடத்தி விட்டேன். இது எனக்கு தெரியாதுங்க. உங்கள்ட்ட என்ன காசு, காசும் இல்ல ஒன்றும் இல்ல, ஒரு நகை நட்டு இல்ல. அப்ப ஆரம்ப காலத்தில் நான் பட்ட கஷ்டம் பாசுக்கு தெரியும். ஒரு பத்து தண்ணி வண்டி கொடுக்க கூட காசு இல்லை, அப்படி அவ்வளவு கஷ்டம் வறுமையில் இருந்தான். எனக்கு கொண்டு தெரியும் என்ன தப்பு பிச்ச தேவன் எனக்கு எல்லாவற்றையும் திறவல்லவர். அந்த நம்பிக்கை விசுவாசம் எனக்கு ஆழமா இருந்தது. அப்ப என் மனைவி போனா இப்படி வருவாங்க, இப்ப ஒரு மூன்று நாலு மாசமா பார்த்துக்கொண்டு ஒரு வருஷமா பார்த்து சரி வரல, என்னடா இதுக்குள்ள ரெண்டு பார்த்தா இவங்க தான் குழப்பறான்னு எனக்கு விளங்கிட்டு. நான் வேலைக்கு போக இங்க பிசாசு ரெண்டும் என்ன செய்யும், சாப்பிட்டு கொண்டிருக்கே என் மனைவிக்கு எல்லா போதையெல்லாம் போதிச்சு, எங்கட கடவுளை விட உனக்கு தெரியுமோ, எங்கட கடவுள் எப்படிப்பட்டவர், ஏன் உனக்கு அப்படி அத்தான் எப்படிப்பட்டவர் உனக்கு தெரியாதோ, அத்தான் அங்க கோயிலுக்கு தலைவராக இருந்தா உனக்கு தெரியாதோ, அப்படி எல்லாம் போட்டு எல்லாம் பிரட்டி விட்டாங்க. எந்த மனைவியும் பிரண்டு போய் நின்றுட்டா. இப்ப இந்த பொருள் இருந்து எப்படி எடுத்து நிமித்துறது, போட்டான் முடிவு எடுத்தேன். அண்ணன் என்னடா அண்ணன், தம்பி என்னடா தம்பி, எல்லாரும் வெளியில வீடு எடுத்து ரெண்டு பேரும் போங்க வெளியில, இந்த கிழமை கடையில வீட்டில் இருக்கக்கூடாது. எனக்கு முடிவெல்லாம் தெரிஞ்சிட்டு ரெண்டு பேரும் வெளியே போன உடனே பரிசுத்தாவியானவர் எங்களை ஆளுக செய்த உதவி செய்தார். எடுக்கிற முடிவில் நீ உறுதியா இருந்தா ஒன்றுக்கும் கலங்க கூடாது. அந்த முடிவு நீ சவால் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறா, அந்த சவாலுக்குள்ள மனிதனா நீ வாழ்ந்து காட்டு, அதுதான் முக்கியம். தேவண்ட பிள்ளைகளுக்கு மங்குறது மங்கி மங்கி அறிகிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று ஆண்டவர் உரிமை பாராட்டுறார். வெளிச்சத்தின் பிள்ளை என்று உரிமை பாராட்டும் போது வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்கள் நானும் நடக்கும் பொழுதுதான் தேவனுடைய மகிமையும் வெளிச்சமும் எங்கள் முகத்திலே பிரகாசிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். உங்களை என்னையும் பார்க்கிற உலகத்தான் இவங்கள்ட்ட ஏனோ இருக்குன்னு கண்டுபிடிச்சு வருவாங்க. சேச்சுக்கு எங்க போறீங்க பிரதருங்க, இதை பார்த்தா ஆராதனை முடிஞ்சிட்டு பார்த்தா போவைக்குள்ள சண்டை, வீட்டுல சண்டை எல்லாமே இருக்கும். எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்டா, ஒரு ஆவிக்குரிய சிந்தையில நீங்களும் நானும் வாழ்ந்து காட்டணும். ஆவிக்குரிய பிள்ளைகளா நீங்களும் நானும் வாழ்ந்து காட்டணும். இன்றைக்கு என் மனைவிய அந்த முடிவில் எடுத்தேன். இன்றைக்கு என் மனைவி அங்க பிரசங்கவாதியா இருக்காங்க, நான் இன்றைக்கு ஒரே நாள்ல இங்க பிரசங்கம் பண்றேன். தேவனிடத்தை நேற்று கூட ஜோதிச்சேன், ஆண்டவரே நீ இவ்வளவு கிருபியா என்ன நடத்திவாரீர். இன்றைக்கு என் மனைவி அங்க பிரசங்கம் ஏற்கனவே பிரசங்கம் பண்றாங்க. ஆனா நான் சொல்றேன்னா விடத்துல விட்டுட்டு போனாலும் கூட ஏன்னா எத்தனை பேரை எழுப்பி 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 நான் எந்த மனைவி இல்ல இந்த பிள்ளைகளே நான் திரும்பி பார்க்கறது இல்ல. உங்களுக்கு அதையும் சொல்றேன், ஊழியத்துக்கள் எல்லாம் கொண்டு வரதில்ல. அப்ப நாம அதான் எல்லாம் மற்றவங்களை போடுவோம். மற்றவங்களாம் என்னோட வந்து சில ஆக்கள் வந்து என்னோட கதைச்சாங்க, எங்கட சபையில் உள்ளவங்களை வந்து கதைச்சாங்க, என்ன பாஸ்டர் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையா, ஏன் உங்க மனைவி பிள்ளைகளை முதல் பயன்படுத்துங்க, நீங்க நம்பி நம்பி உங்களுக்கு கழுத்து எடுத்துட்டாங்க, நல்ல வேலை கழுத்து போயில அறுத்துட்டாங்க. ஒருதன பிரசங்கத்துக்கு ஏற்படுத்தினா கொஞ்சம் தெரிஞ்சா காணும், அவர் பிரசங்கம் பண்ணுவார் மற்றாக்களுக்கு. வீட்டுல எங்களுக்கு தெரியாம போய் அவர் ஒரு வீட்டுக்கூட நடத்துவார். எப்படி மூன்று நாலு பேர் வீட்டுக்கூட நடத்தி கடைசியா வீட்டுக்கிடம் எல்லாம் இல்லாம என்னன்னு போல அந்த எரிமலையில எரிஞ்சவங்க போயிட்டு தேவன் யாரை முன்பறித்தாரோ அவர்களோடு இணைந்து அழைக்கப்பட்டவர்களோட இணைந்து ஊழியம் செய்தால் கர்த்தர் சபையையும் பெருக்குவார், சபையிலேயும் ஆசீர்வாதம் உண்டாகும், தேசங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து போவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்ப ஆவிக்குரியதை யூதான் புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, என்னது அந்த 16 வசனம் திரும்ப, இவர்கள் முறுமுறுக்கு இந்த மாம்சத்துக்குரியவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஒரு அஜெண்டா பிடிச்சு ஆகல ஐயா, ஒரு ஊழியர்காரன் சொல்ல கேட்க மாட்டாங்க. நீ என்ன எனக்கு சொல்றது, நான் உங்களுக்கு சொல்றேன், புலீஸ் பண்ணி சொல்றேன், உங்க பாஸ்டர், நான் பிரான்சில் ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன், உண்மையில கேட்கிறேன், உங்களோட பாஸ்டர் சொல்ல கேட்டு நான் அங்க சபை நடத்தணுமா? நீங்களே சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, உங்க பாஸ்டர் கதையை கேட்டு நான் சபை நடத்தணுமா? தேவையில்லை. ஆனா எனக்கு தெரியும் ஆவிக்குரியவர்களோடு எப்படி தேவன் கிரிய செய்கிறார் என்று. அதனால சில காரியங்கள் நான் முக்கியமான அங்கத்தை பிரச்சனை கொண்டு வந்து நான் இவரோட கதைக்கிறதுக்கு, இப்படி பிரச்சனை ஒரு சில காரியங்கள் இருக்கு, என்ன செய்யறேன், இப்படி இப்படி செய்ய முடிஞ்சு, இதை விட்டுட்டு நான் தானே சபை நடத்துறேன் பாஸ்டர் தெரியுமா? எங்க போய் முடியும், எங்கவோ முடியும் வாழ்க்கை. இவர் என்ன எனக்கு போதிக்கிறது, அவர் என்ன எனக்கு போதிக்கிறது, இதுதெல்லாம் நடந்து கடைசியா எங்களிடத்திலிருந்து போதிக்கப்பட்ட ஒரு அத்தனை பேருமே நடு தெருவில் கிடந்து ஒரு சபையிலையும் எடுக்காமல் சபையில பண்றாங்க. இவ இன்பம் பாசு, இன்பம் பாச சபையில இருந்தா இவன் வெளியில வந்தா, இன்பத்திட்ட இருந்து வந்தா இவங்க ஒரு பிரச்சனைக்குரியாக்கள் தான் என்று அவங்களே இப்ப திங்க் பண்றாங்க. சபை கெடுக்கலாமா இருக்க கூடாது. ஒரு ஊழியக்காரன் எடுத்து போட்டு ஐயோ பார்த்த, ஏன் எனக்கு முன்னுக்கு சொல்லா, நாங்க ஏன் எனக்கு நீ முன்கூட்டி எனக்கு சொல்லல, உண்ட சபைக்கு வந்தாரண்டு சொல்ற உங்களுக்கு விளங்குதா? உண்மையா சொல்ற விளங்குதா உங்களுக்கு? உண்மையா நான் போய் சொல்லல, உங்களுக்கு போய் சொல்லிட்டு போடுறாங்க உங்களுக்கு வரையில. அவர் சொல்றா என்ன வந்து, ஏன் பார்த்த எனக்கு முன்கூட்டி, நான் கேட்டேன் நீ முன்கூட்டி நீ எடுத்ததை குறிச்சு எனக்கு சொன்னியா? ஒருவர் வந்துட்டா, ஒருவர் சபையை விட்டு வெளியில வந்து அவன் சபையில கூப்பிடுவான், இவருக்கு தெரியாது இங்க என்ன இடத்துல இந்த முள்ளு எப்படி இருந்து அவருக்கு தெரியாது, அவர் கூப்பிடுவோம் இன்னும் பா சபையில இருந்து அப்பா நல்லா தான் இருக்கும் வாங்க. அவன் கொஞ்ச நாள் போக எழுமி கதைச்ச உடனே, நீ என்னடா இப்ப இப்படி கதைக்கிறான்னு சொல்ல உடனே அவங்களுக்கே குழப்பம். முதலாவது எங்கள்ட்ட கேட்டிருந்தா நாங்க சொல்லியிருப்போம் பிரச்சனையை. இப்படி மூன்று பேர் பிரசங்கவாதிகள் தொடர்ந்து முன்னுக்கு விட்டார்கள். இருக்கிற சப மக்கள் கைபோட பாத்துக்கிறோம், கத்தருக்கு சோத்திரம், சப மக்கள் எல்லாரும் கவனமா இருந்துட்டாங்க, நல்ல கண்ணோட ஆவியில் இருந்தாங்க, ஒருவர் கூட மிஸ் பண்ணல. ஒருவர் அடிச்சு ஒரு குடும்பத்தில் கேட்டிருக்கிறார், எப்படி தெரியுமா, வெளியில போயிட்டு நான் ஆவியில இருந்து ஜபிச்சேன், என்னத்தில் இருந்து ஜபிச்சவரா சொல்லுங்க, ஆவியில இருந்து ஜெபிச்சன், கத்தர் எனக்கு உங்களோட குடும்பத்தை தான் காட்டினார் என்னோட ஊழியம் செய்வதற்கு. அப்படியா பிரதர், நானும் ஆவியில ஜெபிச்சன், கத்தர் எந்த இடத்துல நாட்டினாரோ அந்த இடத்துல இருந்து கனி கொடுக்கும்படிக்கு கத்தர் சொன்னார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்ப ஞானமுள்ள ஆவியை கத்தர் ஒரு பிள்ளைக்கு கொடுத்துட்டால் அவன் ஞானவானா நடந்து கொள்வான். இது பதட்டம் உள்ளது, என்ன செய்யும், இவரோட போனா நானும் ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம்னு இதுவும் சேர்ந்து போயிடும், வேண்டாம் அவன் நடுத்துல விட்டுட்டு போயிடுவான், இது நடுத்துல இருந்து தத்தளிச்சு ஒண்ணும் எங்க போறது, எங்க ஜவ இருக்கு, எங்க இருக்கு, இங்கேயும் மறையலாது அங்கேயும் போயிடாது, எங்க இடத்துல மறையலாது, எங்க இடத்துல வர்றதுக்கு இப்ப எலோட் இல்ல, போனா நீ போய்கொண்டே இரு, நீ வந்தா பிறகு எங்களுக்கு பிரச்சனை. நான் கத்திரிக்கு தோத்திரம் வராதபடிக்கு இப்ப என்னோட ஊழியர் வந்து கேட்பாங்க, பாத்தர் அவர்கள் பாவம் பாசம் ரோட்ல இருக்க எடுப்ப முடியும் சொல்லி, நான் சொல்ல என்னவோ நீங்க கதைங்க சொல்லி போட்டு நான் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ண, கத்தாவே சோத்திரம் இந்த குடும்பம் பெறக்கூடாது, நல்ல குடும்பம், நல்ல குடும்பம், கத்தாவே உமக்கு சோத்திரம், இந்த குடும்பம் பெறவே கூடாது, சாட்சியா சொல்றேனுங்க. ஏன், இருக்கிறது நல்லா இருக்குது, இருக்கிறதுக்குள்ள ஒரு விஷத்தை போட்டு எல்லாம் ஒரு போத்திலுக்குள்ள ஒரு சின்ன விஷம் போட்டா சரிதானே, ஒரு துளி ஒரு போத்தில் தண்ணிக்குள்ள ஒரு துளி விஷம் போட்டா சரிதானே, ஏற்கனவே நல்லா இருக்கு தண்ணி, இதுக்குள்ள ஒரு சின்ன விஷத்தை கொண்டு போட்டா என்ன செய்யும், வேண்ட எல்லாருக்கும் அது பந்து போய் குடிக்க குடிக்க கேட்க, இன்றைக்கு நாங்க போறோம் சாப்பிட்டு போய் படுத்திருக்கேன் நாளைக்கு விடிய ஃபினி. இதே மாதிரி தான் ஆபிக்குரிய சபைகளும் அப்படித்தான் இருக்கும். தேவண்ட பிள்ளைகள் எச்சரிப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும், உங்களை குழப்புறவர்கள் அவர் வந்த அந்த குடும்பத்தை என்ன செய்ய, கார்ல ஏற்றி கொண்டு போவார், குடி கொண்டு வருவார், ஆனா அந்த குடும்பம் கரெக்டா இருந்தாங்க, கத்தருக்கு மகிமை உண்டாகும், முழங்கால் படிவிட்டு சொல்வேன், கத்தருக்கு மகிமை உண்டாகாது. அவங்க சொன்ன வார்த்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நான் ஜெபிச்சன், ஆவியானவர் எனக்கு சொன்னார் இந்த சபையில இருந்து கனி கொடுக்கும்படி. இவருக்கு மூச்சும் இல்ல, திடரும் இல்ல, ஒன்றும் இல்ல. இப்ப இருக்கிறாரு, இப்ப இங்க போலாம்னு நினைக்கிறாரு. இங்க அவுட் ஆஃப் பரிசுக்கு என்ன வெக்கம், இப்ப அவுட்டுக்கு போறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். அவுட் என்ன, ஒரு 500 கிலோமீட்டர் கங்கால, என்ன எங்களை தெரியக்கூடாது என்ற அளவுக்கு போயிட்டு. பிசாசனுடைய தந்திர வலைகள் எப்படி அப்படிப்பட்ட குடும்பங்களை சீரழிப்பதற்கு இந்த பிசாசுகள் செயல்பட ஆரம்பிக்கும். ஆனால் நாங்கள் உறுதியாக இருந்தால் கர்த்தர் எங்களை தப்புவித்து வழி நடத்துவார், நிறைந்த ஒரு ஆசீர்வாதமாக நடத்துவார். ஆமேன். நேரம் காணாது. அப்ப ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு காரியத்தை சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க உறுதியா இருந்து நல்ல பலமா வாழ பழகிக் கொள்ளுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க தம்பி.
நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறு.
அப்ப பாருங்க, நீங்கள் பிரியமானவர்களே, இப்ப சொல்லப்பட்டிருக்க காரியத்தை பாருங்க என்னன்னு. நீங்கள் பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன்பு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்ட ஏற்கனவே வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நீ உறுதியா இருக்கணும், தளர்ந்து போகக்கூடாது, மாய்மாலம் பண்ற ஆக்களை இருக்கக்கூடாது. யாரும் உண்மையா நான் சொல்வேன், சாட்சியா சொல்றேன், எங்களுக்காக இல்லை இந்த சபை, பரலோகத்துக்கு தேவன் நிச்சயம் நிச்சயத்திற்கு பரலோகத்துக்கு உங்களை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் பாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஊழியக்காரர்கள் எங்களுக்கு. ஆனாலும் நீங்கள் ஒன்று சேர்ந்தா மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். நான் ஒன்று கூடுதலை பற்றி ஒரு காரியத்தை சொல்ல முடியும், சீக்கிரமா வாசிங்க தம்பி, அதை வாசி போட்டு அடுத்த வருஷம் வாசிங்க.
கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்கள்.
சொன்னார்களே, சபைக்குள்ள பரியாசக்காரர் உள்ளிட்ட என்ன செய்வாங்க, அடுத்தவங்களை நல்ல விசுவாசம் குடும்பம், நல்ல அழகாயிருக்கும் குடும்பம், நல்ல ஊழியம் செய்யும் கத்தருக்குள்ள இந்த குடும்பத்தை அவனுக்கு கண்ணோட்டமா இருக்கும். இதை கூட்டிக் கொண்டு போனாதான் அந்த குடும்பத்தை வச்சு கட்டலாம் நினைப்பான். பிசாசின் தந்திர வலைகள் அப்படிதான். விசுவாசம் உள்ள பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு எச்சரிப்போட நான் சொல்றேன், இந்த 2020 இந்த நாளில் கத்தர் ஏன் கொண்டதான் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களையும் என்னையும் அதிகமாக நேசிக்கிறபடினால்தான் தேவன் இந்த இடத்துல என்னை அழைச்சு கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா. அதுல நீங்க கவனமா இருக்கணும், உறுதியா இருக்கணும். நல்ல போர்ச்சவர், அழகா பாடுங்க. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு ஒரு புதுசா இருந்த அந்த பாட்டு. கிறிஸ்துவின் போர்ச்சவர்களா இருக்கணும். இயேசுவுக்காக உயிரையும் விடுவோம், உள்ளம் கலங்க மாட்டோம். பாருங்க என்னத்தை கண்டுட்டோம், இந்த உலகத்தில் வாழ போற காலம் கொஞ்சம் காலம் எல்லாரும் சொல்ல முடியுமா, நாளைக்கு நாம் இருப்பேன் இருக்க இருக்க மாட்டேன் சொல்ல முடியுமா, நொட்டி பொழுதுல வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன கற்பனை, என்ன கற்பனை, மாம்சத்துக்குரிய கற்பனை. கவனிச்சுக்கொள்ளுங்க, எப்ப எங்கட வாழ்க்கை முடியும்னு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் அந்த ஆவிக்குரிய சிந்தையை நினைச்சு ஓடுகிற ஒரு காலம் வரையும் ஓடுவோம். கர்த்தர் எங்களுக்கு நியமிச்சிருக்கிற காலம் வரையும் ஓடுவோம். முடிஞ்சதுக்கு பிறகு பரலோகத்தில் மகிமையா காணப்பட கத்துருவதை சிவா. ஹல்லேலூயா. ஒவ்வொருதரும் சிந்திக்கத்தக்க அந்த தேவ வலிமையின் வல்ல சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களா இருக்கணும். ஆவிக்குரிய ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களா நீங்களும் நானும் இருக்கணும். சும்மா ஏனோ தாரம் என்று சும்மா விளையாடிக்கொண்டு ஆடிக்கொண்டுலாம் தெரியக்கூடாது, வாழ்ந்து காட்டுங்க. ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் உங்களுக்கு கிருபியா தந்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், அங்க எங்க மக்களுக்கு நான் உங்களுக்கு நான் நேரம் சொல்லுவேன், இருக்கிற காலம் வரை உங்களுக்கு சொல்றேன், முடிவு கத்தர் எடுத்துட்டாருண்டா பரிதவிக்கப்படுவீங்க. சொல்றத கேளுங்க தம்பி, தங்கச்சி சொல்றத கேளுங்கன்னு கெஞ்சி வந்தான். உன்னிட நான் 5 ரூபாய்க்கு என்ன கத்தர் எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு நல்ல விளையாட்டுல அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு சில பேர் வந்து சபையோட விளையாடுனா நீ யாரோட விளையாடுறாய் சொல்லுங்க, யாரோட விளையாடுறீங்க, போதனை கேட்க இல்லையா, போதனை கேட்க இல்லையா, சபையோட விளையாட நீ ஆரம்பிச்சு ஆரோட விளையாடுற, கத்தரோட விளையாடுற, அவற்ற சரியமாகிய சபை அதுல விளையாட்டு, அதுல சுரண்டி பாக்குறது. சில பேர் அந்த சுரண்டுவாங்க. இந்த சுரண்டெல்லாம் கத்துட்ட பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய கண்ணோட்டம், ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய ஜெபஜீவியம், ஆவிக்குரிய பரிசுத்தம், ஆவிக்குரிய தேவனுடைய அந்த உணர்வுல நீங்கள் நானும் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. சும்மா ஏனோ தானோ என்று எனக்கு நின்று இப்ப நான் இவ்வளவு கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, தேடி வந்துரு, தேடி என்னத்துக்கு தேடி வந்து இவனே இந்த ராஜ்யத்திலிருந்து நானே கேட்டிருக்கேன். ஆகுண்டு படங்களை போட்டு காட்டுவாங்க, பென்திரையில சினிமா படம் போற மாதிரி. ஒரு பிரயோசனம் இல்ல. கத்தருக்கு அத்தனை ஆசிரியம் வச்சிருக்க. ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவம், மீன் டின் வேண்டி மீன் டின் தெரியும் தானே, மீன் டின் தானே, மீன் டின் சாப்பாடு சாப்பிடுறீங்க, இருந்து சாப்பிடுவோம் இல்லையா. அந்த ஒரு மீன் டின் வாங்குறதுக்கு அவங்க ஒரு சென்ட் ரெண்டு சம்பவம் வீட்டு மூளைக்குள்ள தேடுவாரு, அந்த ஒரு ரூபா எங்க கிடைக்கும் வேண்டி சொல்லி கேளுங்க. இந்த சம்பவத்தை உன்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்றத ஒரு நச்சுரல் மாய்மாலம் பண்ணி சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. இந்த ஒரு சன் ரெண்டு சத்தை தேடி தேடி போய் கடையில மனைவியும் அவரும் சேர்ந்து தேடி தேடி எடுத்து ஒரு ரூபா 99 அப்படி வரும். அதை பொறுக்கி பொறுக்கி கொண்டே ஒரு மீன் டின்ன பொடி கொண்டு சவ ஆராதனை முடிஞ்ச கையோட வீட்டை போய் சமைச்சு சாப்பிடுவார். ஆனால் நல்லா ஜபிப்பார். கத்தர் அவரை உயர்த்தின உடனே மீன் டின்ன மறந்து, கத்தரையும் மறந்து, சபையை மறந்து எங்க போய் நிற்கிறார் தெரியுமா? ஓடும் மேகங்களே, வாழ்க்கை அங்க போய் நிற்குது. பரிதவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்கும் போது கவலையா இருக்கு. நான் என்ன பார்க்கும் போது எனக்கு கவலையா இருக்கு, ஏண்டா இவங்க இப்படி வாழ்றாங்க, இப்படி ஏன் வாழ்றாங்க? இன்றைய நான் சொல்றேனுங்க, சார்ஜா சொல்றேன். இந்த கார்ல விரும்புறது பிரதரோட நான் கச்சின்னு வந்தேன், கச்சின்னு வந்தா ஞாபகம் இல்லை, நேட்டா சொல்றேன். அந்த சார்ஜ் ஒரு ஒரு கிடக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை. பிரான்ஸுக்கு வந்த உடனே ஒரு வீட்டில் நான் போன என்னுடைய சொந்தக்காரன் அந்த பிள்ளைக்கு இதுல இருந்து இவ்வளவு இயங்காது, நல்லா இருந்த பிள்ளை ஊர்ல. அப்ப அவளால ஒண்ணு செய்ய விட கை குழந்த குருஜங்காரன் காலையில போனா பின்னர் இரவு தான் வேலை வருவாரு. வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு ரூம். நான் இத்தாலியில இருந்து வந்த கையோட நான் நினைச்சிட்டேன் இவர் வந்து கூட்டிட்டு வரைக்கல நினைச்சிட்டேன். உள்ளுக்கு போனா பேக்கை கையில வச்சு கொண்டிருக்கிறேன், எங்கடா போறதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க குடியிருந்துருக்காங்க வீட்டை, எங்க போறேன்னு எனக்கு தெரியாது. இந்த குரோடுகள் இருக்கு, அதுக்குள்ள செருப்புகள் எல்லாம் போடுவாங்க. இதை விட்டு போனா ரூம் அங்கால அந்த ஒரு ரூம் தான், டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் பார்க்க மாட்டேங்க. பரிசுக்கு நீங்க வந்து தெரிஞ்சிருக்கும், அங்க வீட்டுல எல்லாம் எலி ஓடுது. பழைய பாடான வீடு, நம்ம நாட்டில் கூட அப்படி ஒரு வீடு இல்லை. எப்படி இருக்காங்க பார்த்தா எனக்கு பெரிய பரிதாபம் இருந்தது. படுக்கிறதுக்கு இடம் இல்லை. இன்னும் ஆண்டவரே என்ன இவ்வளவு, ஏற்கனவே சோதிக்கப்பட்டுட்டேன், இதுக்கு புறமும் எனக்கு ஒரு சோதனையா? கண்ணால கலங்குறதுக்கு விட ஆண்டவர் டக்குன்னு உனக்கு தந்த சிங்காசனம் ஒன்று நீ நினைச்சு கொள்ளண்டார். அடிச்சு விடார் எனக்கு அட்டி. உனக்கு தந்த சிங்காசனம் ஒன்று நீ நினைச்சு கொள்ளண்டார். உண்மையா சொன்ன காரியத்தை சொல்றேன் நான் உங்களுக்கு. ஏற்கனவே போராட்டம் இது இவருக்கும் தெரியும். இந்த போராட்டத்துக்கு பிறகு நான் சிலவர்னா செத்துருவாங்க, என் உறவுகளும் வருத்துட்டாங்க, கால் மிரிக்க கூடாதுன்னு சொல்லி போடாங்க. இன்றைக்கு கத்தட கிருபையால அந்த இடத்துல இருந்து நான் ஜெபம் பண்ணி நீ தந்த சிங்காசனத்துக்கு நன்றி. அந்த செருப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு கார்ட்போர்ட் மட்டையை போட்டுட்டு அப்படியே இந்த பாக்கை தலையில வச்சுக்கொண்டு அப்படியே படுத்துருது. காலையில் எழும்பி அப்படியே பாத்ரூம்ல போயிட்டு சைட் அதுக்கெல்லாம் உடுப்பல் மாத்துறது எல்லாம் முடிச்சு நான் வந்து. ஆனாலும் ஒரு நாள் பார்த்து சேர்ச்ச மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணம் உள்ள ஆசீர்வாதங்களே பெறுவான். ஆமே. அப்ப அந்த பரிபூர்ணம் நம்முடைய வாழ்க்கையில வேணுமா இருந்தால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். தேவனுக்கு உண்மையா இருந்தால் எல்லாத்திலும் உண்மையா இருப்பான். இதே சும்மா அந்த கஞ்சல்கள் இருக்கல, அந்த ஊர்ல அந்த கோழி கிளற கஞ்சல் மாதிரி அப்படி இருக்கா தேவண்ட பிள்ளைகள் ஐயா. உண்மை நான் சொல்றேன், நீங்க தேசத்துல இருந்து ரட்சிக்க தேசத்துல இருந்து வந்த மக்கள் நீங்க எல்லாம் நம்ம நாடு இன்றைக்கு எவ்வளவு கேவலத்துக்குள்ள போயிருக்கு தெரியுமா? இன்றைக்கு தமிழர்கள் மத்தியில ஒரு ஒரு பெரிய ஒரு எழுச்சியே இல்லை. இன்றைக்கு தேவனுடைய சேனைகளால் நீங்கள் நானும் எழுந்து பிரகாசித்தால் தேவன் தேசத்தில் ஒரு நன்மையை செய்வார். எதற்காக நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு என் மனைவி என் பிள்ளை எல்லாம் வீட்டுல இங்க இருக்காங்க, எதுக்காக நான் கஷ்டப்படணும்? இல்லாட்டி இவருக்கு இவர் எதுக்காக கஷ்டப்படணும்? நம்ம நாட்டில் போய் கூலி செய்யணும், அந்த மக்களை பார்க்கணும், எங்களுக்கு வில்லங்கமா? நல்ல வசதியா இருக்கிறோம். நான் கேட்கல, அவர் தந்தார். ஆண்டு நான் கேட்கல, ஆனா அவர் தந்தார். எது வருமோ அவ்வளத்தையும் தந்து முடிச்சிட்டார். என்னைக்குமே தந்ததை விட நான் இருந்ததை தான் நினைப்பேன். ஆண்டவர் பிள்ளைகளா இருக்க நீங்க சரியான கவனமா இருக்கணும். தம்பி வாசிச்சு முடிச்சு, கடைசி காலத்தில்
கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்
தோன்றுவார்கள்
என்று உங்களுக்கு சொன்னார்கள்.
சொன்னார்களே,
இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும்.
ஆவி இல்லாதவர்களும் பாருங்க, கவனிச்சுக்கோங்க, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் பிரிந்து போறவர்களும் உள்ளுக்குள்ள பிரிஞ்சு போயிருவாங்க. உள்ளுக்குள்ள இருதயம் இருக்கும் போது பிரிஞ்சு போயிடும். ஒரு நாள் அந்த இருதயம் டக்குன்னு நிக்க தெரியும். சொல்லுவாங்க காற்று அடைக்க வரும். உங்களுக்கு ஒரு காரியம் ஒன்று சொல்லிட்டான், ஒரு பாஸ்டர் சொன்ன காரியத்தை சொல்றேன். கத்தர் பாக்குறாரு உள்ள இந்த சாட்சி சொல்லணும் கத்தர் ஏவுறாரு தான் சொல்ல முடியும். ஒரு பாஸ்டர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் கிட்ட பாஸ்டர் நீங்க வந்து சேச்சர் வந்து இந்த சாட்சியை சொல்லுங்க பிளீஸ் கேட்டு இருந்தேன். அந்த பாஸ்டர் நானே கேட்டேன், அவர் சாட்சி சொன்னார் எனக்கு. ட்ரெயின்ல போய் கொண்டு கேக்க ஒரு குடும்பம் நல்லா அந்த பாஸ்டரோட செஞ்சு நல்லா ஊழிஞ்சது. அவங்க சாட்சியா சொன்ன கேளுங்க, நல்லா ஊழியம் செய்தாங்க. இந்த பாஸ்டருக்கு தெரியாமல் பல விளையாட்டுகள் உள்ளுக்குள்ள செய்ய விடுக்கிட்டாங்க. இந்த பாஸ்டர் ஒரு திறந்த மனம், பாஸ்டர் எல்லாரும் திறந்த மனம் தான். அதனால அவங்களுக்கு ஒட்டுமில்லை, அவங்க காய்ச்சிட்டே போயிருக்கின்றிருப்பாங்க. நம்ம சில வழியில பேசிடுவோம், அவனுக்கு தெரியாது, நான் பேசுறவன் காயமா நினைப்பான். ஆனா எங்க அந்த அன்பு எங்களுக்கு இருக்கிறது அது எங்களுக்கு தான் தெரியும். நாங்க ஒரு நாள் பேசும்பொழுது என்ன நினைப்பாங்கன்னா, இவரே இப்படி பேசிட்டு போற அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எங்களுக்கு அந்த அன்பு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப இது கதைச்சு முடிஞ்சா போல அப்ப அந்த குடும்பம் என்ன செஞ்சிருக்கு, அவர் பாஸ்டருடைய எல்லாம் எதிர்த்து போராடி கதைப்பாங்க. அந்த பாஸ்டர் பாருங்க, பரிதவிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மாதிரி அந்தால் சரி சரி சென்று காலை கெஞ்சுற மாதிரி போகும். பிள்ளை அவங்களில் ஆனால் இந்த கெஞ்சி கொண்டிருக்கும். ஏன்னா சாமியை விட்டு போயிடுவாங்க. எதுக்கு என்னத்துக்கு எந்த வழிய என்ன சொல்லுவான், நன்றி வணக்கம், நன்றி வணக்கம், நீ எடுத்த முடிவுக்கு நன்றி, சோத்திரம் உண்டாவதாக. உன்னை விட பத்து பேரை கத்தர் இலகுவா கொண்டு தருவார். நடந்த சம்பவத்தை சொல்றேன், நான் சொன்னேன் ஒருத்தர் குழம்பிப்பட்டு போனாரு, அதுக்கு பிறகு பத்து பேர் வந்தாங்க, அஞ்சு பேர் அதுல ஞானஸ்தானம் எடுத்தாங்க, கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்ப எங்களுக்கு அது சோதனையா இருக்கு. உண்மை ஒரு ஆத்மாவை பிடிக்கிற ரொம்ப கஷ்டமான காரியம் தான். அதுவும் இந்த ஜெயமந்திரத்தில் இப்ப ஆக கஷ்டம். அந்த கால ஊழியத்தை விட ஜெயமந்திரத்தில் இப்ப செய்யற ஒரு ஆத்மான போய் கொண்டு வரதே ரொம்ப கடினம். இப்ப லாஜப்பால் வகையில் ஊழியத்தை சொன்னால் நாலு பேர் கத்தி எடுப்பாங்க பெற்றதுக்கு வருவாங்க. அப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும். அப்படியான பிரச்சனை நான் சந்திச்சிருக்கிறேன். சொல்ல தேவையில்லை, லாஜப்பாலுக்கு போய் வந்தாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஜனங்கள் நிறைய இருப்பாங்க, போராட்டம் நிறைஞ்சு போய் இருக்கும். இப்ப அந்த மனுஷன் பாவம் நல்லா ஊழிஞ்சதோ அவங்கள ஒரு 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 நாய் மாறி பார்க்கிறாங்க. ஊழியக்காரன் ஒரு நாய் மாறி பார்க்கிறாங்க. அவர் எனக்கு சொல்லி அழுகிறாரு, பாஸ்டர் நான் உண்மையாகவே அவங்களுக்கு நான் எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கிறேன். நன்றி கட்ட மனிதர்களாக ஒரு மனுஷன் இருந்தால், உண்மையா சொல்றேன்னா சாட்சியா சொல்றேன், எந்த மனிதனும் தேவன் செய்த நன்மையையும் ஊழியக்காரர் உங்களுக்கு உபதேசம் பண்ணி நடத்தின நன்றியை நீங்க மறப்பீங்கனால் ஆபத்து பயங்கரமா இருக்கும். அந்த மனுஷன் என்ன செய்ய, பாஸ்டர் சொல்லிக்கணும் சொல்லி சொல்லி பார்த்தால் அவங்க புரட்டு கதையெல்லாம் சொல்லி ஜனங்களுக்குள்ள எல்லாம் குழப்பி விட்டாங்க. சாட்சியா சொல்றேன், முழங்கால் படிக்கிட்டு போகணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன், கத்தர் பாக்குறேன்னு சொல்றேன். சொல்லி சொல்லி பார்த்தார் அந்த பாஸ்டர் சொல்லடி கேட்கிறோம் இல்ல. இது ஒரு வருஷ போராட்டம். அப்ப போராட்டத்தில் இவங்க அவர் பாஸ்டர் நியாயமா நடக்கிறார். அவர் சொல்லலியா கேட்க மாட்டேன், சர்ச்சில் எல்லாம் எழும்பி கேட்பாங்களாம், ஐயோ என்ன இப்படி எல்லாம் நடக்குதான்னு கேட்பான். இது எங்க சர்ச்சில் நடந்ததுதான். அது இன்னொரு சம்பவம் அப்புறம் சொல்றேன். சாட்சியா சொல்றேனுங்க, அந்த ஊழியக்காரன் கண்ணி விட்டு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டான். ஆண்டவரே ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை, எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை, நான் அந்த குடும்பத்துக்கு என்ன என்ன செஞ்ச ஆண்டவரே நீ எனக்கு சொல்லுங்க. இவன் அழுது புலம்பி கேட்டிருக்கான். கேட்டா ஆண்டவர் பதில் கொடுக்குற மாதிரியும் இல்லை. ஏன் முடிவு எடுத்துட்டா, ஆண்டவரே நான் அப்படினா ஊழியத்தை விடுறேன். முடிவு வரவனுமே, ஒன்றில் ரெண்டு முடிவு, ஒன்றில் அவரை ஏதாவது முடிவு தரத்தான. ஆமாவா இல்லையா? சாட்சியா சொல்றனுங்க, அவருடைய புருஷன் அவ பெஞ்சாதி பெரிய துள்ளு துள்ளு போட்டு புருஷன் துள்ளு போட்டு சொன்னாலும் நீங்க சாட்சியா சொல்றேங்க, புருஷனுக்கு மண்டை நரம்பு வெட்டிச்சு பினி ஆள் முடிஞ்சிட்டாள். நான் உங்களுக்கு பயத்துக்கு சொல்லல, சாட்சியா சொல்றேன். மனைவிக்காரி ஓடி வாரா பாசரிட்ட, ஒரு வருஷம் தொல்ல தாங்க முடியாது. அவங்க யாருக்காக வாழ்றோம்னு அந்த ஜனங்களுக்கு தெரியாது. வெட்டிச்சு பின்னி கர்த்தர் அவருக்கு சொன்னாரா, நீ இந்த செத்த கூட கொண்டாடக்கூடாது, நீ போகக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரா, ஊழியக்காரன் மனைவி பாதத்தில் விழுந்து கை விழுந்து குளர்றாவாம், கீப்ப அவாவும் பிள்ளைகளும் நல்லா ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை பாசிட்டார். தேவனோட ஆரம்பில் ஆடக்கூடாதுங்க. நானே உங்களுக்கு உங்களோட ஊழியக்காரன கால கழுவி கொண்டு ஊழியம் செய்து ரெடியா இருக்கிறேன், சாட்சியா சொல்றேனுங்க. என்னை ஊழியக்காரனா கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு, நான் உங்களுக்கு முன்னால சொல்றேன். இவற்றை சொல்ல நான் தட்டைக்குல பயப்படுவேன். ஒரு விஷயம் ஒன்று கதைக்கிறதுக்கு இப்ப உள்ளுக்குள்ள புடுங்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்ன இவருக்கு சொல்ற அப்படின்னு யோசிக்கிறேன். நான் நேற்று ஒரு மாதிரி பக்கம் மெல்ல மாட்டு சொல்லி போடுறேன், மன்னிப்பு கேட்டு பாசம் பண்ணிச்சு கொடுங்க. உங்களுக்கு இது அனுப்பியிருந்தா நீங்க அதுக்கு பாச சொல்ல, அதுலேயே கொஞ்சம் என்னோட இருந்து காய்ச்சாங்க. நான் கேட்டுறேன், எனக்கு ஒரு மனதுக்குள்ள இடிச்சு கொண்டிருந்த எப்படி இவர்கிட்ட கேட்க போறோம், அவங்க அடிச்சு கொண்டு கேட்டுங்களா பாசிட்ட, கேட்டீங்களா பாசிட்டேன், கொஞ்சம் பொறுங்கடாப்பா கேட்கிறேன். எதுக்கு நான் சொல்றேன்டா, ஐயா தேவன் ராஜ்யத்தை கட்டுறதோட நாம் சேர்ந்திருந்தா தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். ஆமென், அல்லேலூயா. இந்த மாரியான ஊசியல போட்டு இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஓடுறாங்க கிட்ட போயிடாதீங்க. நீ நல்லா இருக்கிறீங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க பார்க்க தெரியுது. இன்னைக்கு மத்தியானம் அங்கே போயிருந்தேன், நல்லா இருந்தாங்க, எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ஏதோ கத்தர் பேசினா நான் பேச ஆண்டவர் அனுப்பிச்சுறேன், கொஞ்சம் பத்து நிமிஷம் கூட்டிட்டு பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. எதுக்கு தேவன் வந்த நோக்கத்தை நிறைவேற்றவனும் நம்ம எதுக்கு அனுப்பியிருக்கோம் அதுதான் அதான் முக்கியம். இப்ப தேவ ஜனங்களா இருக்கிற நீங்களும் நானும் ஒருமனப்பட்டு நின்றால் தேவராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். இப்ப நேரம் ஓகே முடிஞ்சது, ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்போ சொன்ன புத்தகத்தை எடுங்க சீக்கிரமா, 8:11 வாசிங்க. அப்போ 11
கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை
10வது வசனத்தில் இருந்து வாசிங்க.
அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்
கொண்டிருக்கையில்
இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே
மனுஷரே,
நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து
பார்க்கிறீர்கள்,
உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த
இயேசுவானவர்
எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ
போனாரோ
அப்படியே மறுபடியும் வருவார்.
என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க, அவர் வரக்கூடாதா? விருப்பமே இல்லையா? எனக்கு எப்ப வருவார்னு நான் பார்த்துக் கொண்டிருக்கேன், உங்களை விருப்பமே இல்லையா? ஆண்டவர் வரணும்னே திருவி விசுவாசிக்கிறீங்க. எந்த தாகம் முழுதும் இப்ப வந்துட்டா சந்தோஷம், ஏஞ்சலோபம், அவ்வளவு உபத்திரம் இந்த மக்களால. இந்த தொல்லையால வேண்டாம், நமக்கு பரலோகத்துக்கு போனா அதுலயே ஒரு மகிமையா இருக்கும் இல்லையா? அப்ப அவர் எப்படி போனாரோ அப்படி மறுபடியும் வருவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்ப வருகிறவருக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கணும் என்று இருக்கணுமா இல்லையா? வாய்களை தந்து சொல்லுங்க. என்ன ஒரு மாதிரியே இருக்கிறீங்க, நான் கூட கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன். கவனிச்சுக்கொள்ளுங்க, அவர் வரப்போறார் என்ற அவர் சொன்னாரு, அவர் வரப்போறாரு எங்களுக்கு தெரியுது, நாங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்ப அவங்க எல்லாரும் இப்ப என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வராங்களா இல்லையா? இப்ப ஏசுக்கிறது படத்துக்கு போனவையோட அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடி வராங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு வராங்க. இங்க ஒருமனப்பட்டு 120 பேர் கூடிக்கொண்டு அங்க ஜெபம் பண்ணதுல ஆண்டவட்டத்தில் பவரா இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கி வந்தார். 2வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் பாத்துங்க, பெந்தெகொஸ்தென் நாள் வந்த பொழுது அவங்க எல்லாரும் கூடி வந்தாங்க, ஜெபம் பண்ணல. இங்க சொல்லப்பட்டிருக்குது 3வது அதிகாரத்தில் கூடி என்ன செஞ்சாங்களாம். 14 வாசிங்க தம்பி, 1:14
அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும்
தரித்திருந்தாங்க. அங்க ஆண்டவர் வல்லமையாக ஆண்டவர் அவங்க ஒருமனப்பட்டு நின்றதனால இன்றைக்கு பாருங்க சபையார் மிகப்பெரிய ஒரு முக்கியம். எங்க நீங்கள் ஒருமனமாய் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே தேவன் வல்லமையான காரியத்தை செய்வார். ஒருமனமாய் வரவனும். இப்ப 2வது அதிகாரத்தில் 3வது வசனம் என்ன சொல்லுது, பெந்தெகொஸ்தென் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். அங்க என்ன நடந்தது, என்ன நடந்தது சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கி வந்தார், ஆண்டவர் இறங்கி வந்தார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், எல்லாருக்குள்ள ஒரு தெய்வீக அனல் மூட்டப்பட்டது. புறஜாதியர்கள் பார்க்கத்தக்கதாக பிரமிக்கத்தக்கதாக தேவன் தன்னுடைய வல்லமையை ஊற்றினார். எதனால? ஒருமனப்பட்டு நின்றதுனால. இந்த ஒரு மனதை குலைக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு ஆவி சேட்டை பிடிச்சிகளுக்கும் சட்டையை பிடிச்சிகளுக்கும் இதுகளுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. யாரா இருந்தாலும் சொல்றேன், நானே சாட்சியா சொல்றேன், இடம் கொடுத்துடாதீங்க. ஒருமனப்பட்டு நிற்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. இந்த ஒருமனப்பட்டு நின்ற பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இப்ப மூன்றாவது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 41வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடு கவடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணாங்க. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவை ஒருமனமாய் வந்தா கவடம் இல்லாத இருதயத்தோடு வாழ கர்த்தர் உதவிவார். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக இருதயம் நிறைந்த பிள்ளைகளா நீங்கள் நானும் இருக்கணும். இன்றைய நாளில் கர்த்தர் உங்களோட பேசுற காரியம் இதுதான். இப்படி நடப்பீர்களானால் உபாகமம் முடிச்சுக்கொள்றேன். உபாகமம் 28 திரும்பிடுங்க. அந்த ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தையும் நீ சுதந்திரித்து கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். என்னது 28 பாருங்க என்னும், நீ மூன்றாவது வாசிங்க.
நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
இருக்கட்டும், அப்ப பாருங்க 6வது வாசிங்க.
நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட.
உங்களுக்கு முன்னால சொல்றேன், இது என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு சாட்சி சொல்றேன். வருகையிலும் ஆசீர்வாதம் தான், போகையிலும் ஆசீர்வாதம் தான். ஏ ஒரு மனதே யாரும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. சபையார் அங்க பந்து பாருங்க, நீங்க எல்லாரும் வரும்பொழுது பரிசுல வாசட்ட அட்ரஸ்களுங்க தருவாரு, வந்து பாருங்க. எல்லாரும் ஒரு மனம் அனுப்பாங்க, புதியவர்கள் வருவாங்க, அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அங்க இருக்கிற சபைகளுக்கு முன்பாக. நான் விரும்புறேன் இந்த சபையும் அதை விட வல்லமையா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு மனமா இருக்கணும். இதுக்கு பார்த்தா அங்க இங்க பார்த்தா அங்க சபையில பார்க்க மாட்டீங்க, வந்து பாருங்க சபைகள்ல. புருஷன் ஒரு கோணம், மனைவி ஒரு கோணம், பிள்ளை ஒரு கோணம், அதெல்லாம் போயெல்லாம் தாறுமாறா கிடக்காங்க. பாத்தீங்கன்னா வந்து பாருங்க நீங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையால நாங்கள் ஒரு சவால் விடுகிறோம், உண்மையாவே சவால் விடுக்கிறோம். ஆண்டவரே எப்படியாவது நீ நல்ல தேவ மனுஷர்களை எழுப்பும், தேவ காரியத்தை தேவ சித்தத்தை செய்யக்கூடிய தேவ பிள்ளைகளை எழுப்பும். நாங்கள் சாதிக்க வேண்டியவர்கள், உமக்காய் வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள். அப்படி விருப்பத்தை ஏற்படுத்தி எங்களுக்குள்ளே அந்த ஆவியின் வல்லமையை ஊற்றி என்னும் ஆனால் மூட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கும், பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரும், பிள்ளைகள் சீர்கட்டு போற பிள்ளைகள் எல்லாம் சீர்திருந்தி வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை இந்த காலத்தில் நீங்கள் நானும் கொண்டு வரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? உண்மையா விரும்புறீங்களா? கத்தருக்கு முன்பாக சொல்றாங்க எல்லாம் இருக்கிறீங்களா? உண்மையாக அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வரணும். ஓகே, நாம ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் இந்த நேரத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவ சித்தம் எங்க வாழ்க்கையில நடக்கணும், தேவனுடைய விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் தான் எங்கள் வாழ்வாய் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற ஏதா ஒரு வேளையில நான் கூட தவறு விட்டுருக்கலாம், நீங்க கூட தவறு விட்டுருக்கலாம். ஒரு விசை கத்தடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே நான் சபைக்கு விரோதமாய் ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருந்தால் ஒரு விசை என்னை மன்னித்துக் கொள்ளும், என்னை ஒரு விசை மன்னித்துக் கொள்ளும். நீர் எனக்கு தந்த சபை, இந்த சபையிலே உண்மையாயிருந்து உத்தமமாயிருந்து ஊழியம் செய்யும்படிக்கு கர்த்தாவே நீ எனக்கு கிருபை பாராட்டுவீராக. சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் நினைச்சு கொள்ளுங்க. அந்த பாடலை திரும்ப பாடுவோம். இப்ப அந்த நாள் வந்து நான் பாடின பாடலை எல்லாரும் ஒருமனப்பட்டு நில்லுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. எல்லாரும் ஒரு கணம் நினைச்சு பாருங்க, நீ அழைக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்று வரைக்கும் நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க நினைச்சு பாருங்க. சோத்திரம் அப்பா, நீங்கே என்னை காரம் பீடித்த அந்த நாளை நான் நினைக்கின்றேன், நன்றி சொல்லி நான் துதிக்கின்றேன். அப்பா, நீங்க என்னை காரம் பீடித்த
அந்த நாளை நான் நினைக்கின்றேன்.
சொல்லுங்க.
நன்றி சொல்லே நான் துதிக்கின்றேன். ஆ அல்லேலூயா, ஆ அல்லேலூயா, ஆ அல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆராதிங்க.
அல்லேலூயா.
அப்பா நீங்க,
அப்பா நீங்க என்னை காரம் பிடித்த அந்த நாளை நான் நினைக்கின்றேன். நன்றி சொல்லி நான் துதிக்கின்றேன்.
நீரந்தன்
நீரந்தன் வாழ்வில் வராதே போனால் உலகில் நான் அழிந்து போயிருப்பேனே. நீரந்தன் வாழ்வில் வராதே போனால் உலகில் நான் அழிந்து போயிருப்பேனே. குந்தன் அன்பை எனக்கு அளித்து மோடு வாழ உதவி செய்கிறேன். உந்தன் அன்பை எனக்கு அளித்து உம்மோடு வாழ உதவி செய்.
எல்லாரும் கரங்களை
ஆலையா
பொய்யான
வழியை என்னை விட்டு அகற்றி வேதத்தின் மெய்வழியை காண்பித்தீரே. பொய்யான வழியை என்னை விட்டு அகற்றி வேதத்தின் மெய்வழியை காண்பித்தீரே. பாவ ஈருளில் இருந்த என்னை உந்தன் வெளிச்சம் அருளி நீரே. பாவ ஈருளில் இருந்த என்னை உந்தன் வெளிச்சம் அருளி நீரே.
சொல்லுங்க எல்லாரும்
அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அப்பா நீங்க,
அப்பா நீங்க என்னை காரம் பிடித்த அந்த நாளை நான் நினைக்கின்றேன். ஓம் நன்றி சொல்லே நான் துதிக்கின்றேன்.
எந்த நிலையில்,
எந்த நிலையில் நான் இருந்தேன் என்றேன். அனுதினம் நினைத்து துதிக்கின்றேன். எந்த நிலையில் நான் இருந்தே அனுதினம் நினைத்து துதிக்கின்றேன். அந்த நிலையில் இருந்த என்னை இந்த நிலையில் உயர்த்தி மகிழ்ந்தேன். அந்த நிலையில் இருந்த என்னை இந்த நிலையில் உயர்த்தி மகிழ்ந்தே.
சொல்லுங்க எல்லாரும்
அல்லேலூயா, அல்லேலூயா, Hallelujah. Hallelujah. Hallelujah.
சொல்லுங்க
அப்பா நீங்க என்னை காரம் பீடித்த அந்த நாளை நான் நினைக்கிறேன் நன்றி சொல்லி நான் துதிக்கிறேன் அப்பா நீங்க என்னை காரம் பீடித்த அந்த நாளை நான் நினைக்கிறேன் நன்றி சொல்லி நான் துதிக்கிறேன்
எல்லாரும் காரங்களும்
வைத்தேன் ஹல்லேலூயா
ஓ கரங்களை உயர்த்தி கத்தருக்கு முன்பாக ஒரு வாழ்ந்து காட்டுகிற தெய்வீக வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்று கத்தரை நோக்கி பார்த்து எல்லாரும் கெஞ்சி மண்டாடுங்க ஆண்டவரை வாழ போகிற ஒரு வாழ்வு அது உமக்காக வாழ்ந்து காட்டுகிற அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வாழ்க்கைக்குள்ள என் தேவனாகிய கத்தர் எங்களை ஆட்கொண்டு உந்த நாவியினால் அனல் மூட்டி கத்தர் வல்லமையோடு வழி நடத்துவீராக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு உலகத்துக்குள்ளே சிக்கிவிடாதபடிக்கு சாத்தானுடைய வலைகளுக்குள்ளே சிக்கிவிடாதபடிக்கு தேவரீர் நீர் தந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் காத்துக்கொண்டு நீ தந்திருக்கிற கிருபையை காத்துக்கொண்டு உமக்காக உண்மையும் உத்தமமாக இருந்து நாங்கள் ஓட கத்தர் எங்களுக்கு கிருபை தந்தருவீராக தாயின் கருவில் இருக்கும் முன்னே உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தேடி வந்து எங்களை கரம் பிடித்து தூக்கி எடுத்து உம்முடைய பிள்ளையா எங்களை மாற்றி அப்பா புத்திரர் என்று கூப்பிடத்தக்க சுவிகாரத்தை வீரங்களுக்கு தந்து இன்றைக்கும் எங்களை கைவிடாமல் மேய்த்து காத்து வழிநடத்தி வருகிற உம்முடைய வல்லமைகளுக்காக கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் வார்த்தைகளை கேட்டிருக்காங்க, சாட்சிகளை கேட்டிருக்கிறாங்க. ஒரு வாழ்ந்து காட்டுகிற ஒரு தெய்வீக வாழ்க்கைக்குள்ளே என் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையாய் உத்தமமாய் இருந்து உம்முடைய ஊழியங்களை உண்மையாய் செய்யும்படிக்கு இரட்ட வேஷம் போடாதபடிக்கு மாய்மாலம் பண்ணாதபடிக்கு சபையை பாடாக்க நினைக்காதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய சபையை நீர் கட்டுகிறபடினால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா உம்மிடத்தில் நாங்கள் வேண்டி கேட்கிறோம். ஒவ்வொருத்தரும் சத்தியத்துக்கு தூண்களாய் நின்று உண்மையோடு முத்தமத்தோடும் ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென்.